following is a class on the Bhagavad Gita as it is. Fourth chapter, text number 11, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada. Recorded on the 28th of July, 1966, in New York, New York.
Sri Rupam Chakrajatam.
பின்வரும் பகவத்கீதை உண்மையுறவில் நான்காவது அத்தியாயம் 11 மற்றும் 12 ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு அ.சா. பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1966 வருடம் ஜூலை 28 தேதி நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
ஜீதாமாங் பிரபந்தந்தே தாங் ஸ்தசைவ பஜாமி அஹம் மமோ வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசா. திஸ் ஸ்லோகா, திஸ் வர்ஸ் வி டிஸ்கஸ்ட் லாஸ்ட் ஃப்ரைடே ஈவினிங் அண்ட் ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் தி சுப்ரீம் லீடர்ஷிப் ஆஃப் தி சுப்ரீம் லார்ட்.
கடந்த வெள்ளிக்கிழமை மாலை இந்த ஸ்லோகத்தை பற்றி நம்ம விவாதித்தோம். அப்போ முழுமுதற் கடவுளுடைய பரமமான தன்மையை விளக்கிறதுக்கு நான் முயற்சி செய்தேன்.
By nature, we are destined to follow a leadership.
இயற்கையாகவே நம்ம ஒரு தலைவரை பின்பற்ற வேண்டிய நிலையில இருக்கும்.
Nobody is independent. Even in the animal society, the animals, they have also got a group. And there is leader of the group.
யாருமே சுதந்திரமா இல்லை. மிருகங்களுடைய சமுதாயத்தில் கூட மிருகங்கள்கிட்டையும் ஒரு குழு இருக்கு. அந்த குழுவுக்கு ஒரு தலைவர் இருக்கார்.
Perhaps you know it.
அது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் கூட.
So in every group, we are trying to make some group according to the similarity of thoughts and propensities.
சிந்தனைகள் மற்றும் சுபாவங்கள் ஒத்து போகக்கூடிய நிலையில இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு குழுவை உருவாக்குறதுக்கு நம்ம முயற்சிக்கிறோம்.
There are association, you know, various association, mercantile association, bankers association, lawyers association, and there is a leader. That is the nature's way.
உங்களுக்கு தெரியும், சங்கங்கள் இருக்கு, பல்வேறு சங்கங்கள். வியாபாரிகள் சங்கம் இருக்கு, வங்கி ஊழியர்கள் சங்கம் இருக்கு, வழக்கறிஞர்கள் சங்கம் இருக்கு, அங்க தலைவர்களும் இருக்காங்க. அது இயற்கையான வழி.
Now, the supreme leader is Sri Krishna. That we do not know.
இப்போ பரம தலைமை நிலையை வகிக்கக்கூடியவர் கிருஷ்ணர். அது நமக்கு தெரியல.
Supreme leader, the leadership is accepted. But we do not know that the supreme leader is the supreme lord or Krishna.
தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொள்ளப்படுது. ஆனால் உச்சமான பரமமான தலைவர் முழுமுதற் கடவுள் அல்லது கிருஷ்ணர் அப்படின்றது நமக்கு தெரியல.
That is informed in the Vedic literature and in the Bhagavad Gita also. The same thing is confirmed that ஜீதாமாங் பிரபந்தந்தே. Now, everyone is under my leadership.
அது வேத இலக்கியங்களில் தகவல் சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதையிலும் கூட அதே விஷயம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அது ஏதாமாம் பிரபத்தியந்தே. இப்போ ஒவ்வொருத்தருமே என்னுடைய தலைமைக்கு கீழ்பட்டு இருக்காங்க.
There is no exception. Especially he mentions the manusha. Manusha means the human being.
அதற்கு விதிவிலக்கு யாரும் கிடையாது. குறிப்பா மனுஷன்றத குறிப்பிடப்பட்டிருக்கு. மனுஷா அப்படின்னா மனிதர்கள்.
The human being is specially mentioned here because amongst all the human beings in this lower status of our existence, the human being is considered the highest perfectional stage of living condition.
குறிப்பாக இங்கே மனுஷன்றது மனித இனத்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறதுக்கு காரணம், இப்போ இந்த தாழ்ந்த இருப்பில் மனிதர்கள் தான் வாழும் நிலையிலேயே உயர்ந்த பக்குவ நிலையை அடைஞ்சவர்களாக இருக்காங்க.
And especially human being has the prerogative to understand the supreme leadership of Sri Krishna.
குறிப்பா மனிதர்களுக்கு அந்த கிருஷ்ணருடைய உயர்ந்த பரம தலைமை நிலையை புரிந்து கொள்றதுக்கான விசேஷமான வாய்ப்பு இருக்கு.
The animals cannot understand it. All the persons who are of in the animal nature.
இதை மிருகங்களாலோ அல்லது மிருகங்களுடைய குணத்தை கொண்டிருப்பவர்களாலோ இதை புரிந்து கொள்ள முடியாது.
Just like you will find in the seventh chapter of Bhagavad Gita, the Lord says.
உதாரணத்துக்கு ஏழாவது அத்தியாயம் பகவத்கீதையில நீங்க பார்க்கலாம், பகவான் சொல்றார்,
நமாங் துஷ்கிதனா மூழா பிரபந்தந்தே நராதமா மாயா அபரித ஜானா ஆசுரி பாவமா சிதா. Those who are always engaged in mischievous activities, those who are fools, those who are lowest of the mankind, and those whose knowledge has been deluded by the external energy, they do not make their surrender unto the supreme law.
யாரெல்லாம் எப்பொழுதும் துஷ்டமான செயல்களில் ஈடுபட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் மூடர்களோ, யாரெல்லாம் மனிதர்களில் கடைநிலையோரோ, யாருடைய அறிவு வெளிச்சக்தியினால கலங்கப்பட்டு போயிருக்கோ, அவர்கள் எல்லாம் முழுமுதற் கடவுளிடத்துல சரணடைய மாட்டாங்க.
பட் தேர் ஆர் அதர் பர்சன்ஸ் ஹூ ஆர் வர்ச்சுவஸ், தே ஆர் கன்சிடர்ட் ஆர்த்தோ அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஜானீச்ச பரதர்.
ஆனால் மற்றவர்கள் இருக்காங்க, அவங்க நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள், அவர்கள் அர்த்த அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானின்னு கருதப்படக்கூடியவர்கள்.
There are other persons who are distressed and in need of some wealth or inquisitive or really research worker in the field of understanding what is the absolute truth.
மற்ற நபர்கள் இருக்காங்க, துக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், பணமோ அல்லது வேற ஏதாவது தேவையோடு இருக்கக்கூடியவர்கள், பூரண உண்மையை புரிந்து கொள்றதுக்கான துறையில் ஆர்வத்தோடு அல்லது விசாரணை குணத்தோடு இருக்கக்கூடியவர்கள்.
And this morning we are discussing in the morning class that the person who are research scholar in the matter of understanding the nature of Krishna, transcendental nature of Krishna.
மேலும் இன்று காலையில் காலை வகுப்பில் நாம் விவாதித்தோம், யாரெல்லாம் கிருஷ்ணருடைய உன்னதமான இயற்கையை புரிந்து கொள்றதுக்கான ஆய்வில் ஈடுபட்டு இருக்கார்களோ, அவரை ஞானி அல்லது தத்துவவாதின்னு அழைக்கப்படுறது.
And he is accepted with bhakti, with devotional service. He is accepted as a special for the attention of the supreme law.
மேலும் அவரை முழுமுதற் கடவுளுடைய விசேஷமான கவனத்தோட பக்தியோட அவரை ஏற்றுக்கொள்ளப்படுது.
Now, everyone, therefore everyone is following the leadership or the representative of the leadership.
அதனால தான் எல்லாருமே அந்த தலைமை பொறுப்பையோ அல்லது அந்த தலைமையோட பிரதிநிதித்துவத்தையோ ஏற்றுக்கொள்றாங்க, பின்பற்றுறாங்க.
Now, you'll find in the Bhagavad Gita, when there is some specific qualification of a person, just like political leader or some spiritual leader, leader there must be. So,
இப்போ நீங்க பகவத் கீதையில பார்க்கலாம், அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தகுதியுடைய ஒரு நபர், இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசியல் தலைவரோ அல்லது ஒரு ஆன்மீக தலைவரோ, தலைவர்ன்றது அவசியமான ஒரு விஷயம்.
Suppose a political leader or religious leader is there and thousands of people are following him.
ஒரு அரசியல் தலைவரோ அல்லது ஆன்மீக தலைவரோ இருக்காங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களை பின்பற்றுறாங்க.
That is confirmed in the Bhagavad Gita that they are invested with certain power of Sri Krishna.
அதுவும் பகவத்கீதையில உறுதி செய்யப்பட்டிருக்கு. என்னன்னா அவர்களெல்லாம் கிருஷ்ணருடைய சக்தியின் ஒரு குறிப்பிட்ட அளவு அவர்களிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு.
ஜஜத் விபூதி மத் சத்யா மமோ தேஜாம்ச சம்பவம். சோ எவ்ரிவன் இஸ் ஃபாலோயிங் டிரெக்ட்லி ஆர் இன்டிரெக்ட்லி தி சுப்ரீம் லீடர்ஷிப் ஆஃப் கிருஷ்ணா.
அதனால எல்லோருமே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கிருஷ்ணருடைய அந்த பரம தலைமை நிலையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்காங்க.
At the perfectional stage of accepting that leadership is when we accept Sri Krishna as our direct leader.
அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்றதோட பக்குவமான நிலை அப்படின்னா எப்ப கிருஷ்ணரை நம்ம நேரடியா தலைவரா ஏற்றுக்கொள்றோமோ அப்பதான்.
We are going to that path gradually. But in the middle, we are hampered because there is want of sufficient knowledge.
நம்ம அந்த பாதையில படிப்படியா முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கோம். ஆனா இடையில இடையூறுகள் வருது. ஏன்னா போதுமான ஞானம் தேவைப்படுது.
When sufficient knowledge is there, you will find in the Bhagavad Gita.
போதுமான ஞானம் இருக்கும்போது நீங்க அதை பகவத்கீதையில பார்க்கலாம்.
பகுநாம் ஜன்மநாமந்தே ஜானவான்மாம் பிரபந்தத்தை. After many many births, when one is develop in his real consciousness, he can understand.
பல பல பிறவிகளுக்கு பிறகு ஒருத்தனுடைய வளர்ச்சி அடைந்த உணர்வுல இருக்கும் போது அவனால புரிந்து கொள்ள முடியும்.
What he understand? Vasudeva Sarvamiti Samahatma Sudullava, that Krishna is the supreme, he is all in all, so I have to surrender unto him. That is the perfection of knowledge.
அவன் எல்லாம் புரிந்து கொள்றான் அப்படின்னா வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லப, கிருஷ்ணர் தான் உச்சமானவர், அவரே எல்லாம், அதனால நான் அவரிடத்துல சரணடையணும். அதுதான் ஞானத்தின் பக்குவ நிலை.
This stage one has to reach.
இந்த நிலையை ஒருத்தர் அடைஞ்சாக வேண்டியிருக்கு.
Never mind whether he is following a principle or philosophical research, whether he is following the yogic principle or whether he is following and the philanthropic war or political leadership, and so many things are going on, but the whole thing is targeted toward Krishna.
தத்துவ விசாரணையில ஒருத்தர் ஈடுபட்டு இருந்தாலும் சரி, அல்லது யோக கொள்கைகளை பின்பற்றினாலும் சரி, அல்லது அவங்க சமுதாய சேவையில் ஈடுபட்டு இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், அல்லது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு, ஆனா எல்லாமே கிருஷ்ணரை குறிக்கோளா கொண்டுதான் இருக்கு.
How it is targeted, that is explained. I shall try to explain.
எப்படி அது குறிக்கோளா கொண்டிருக்கு, அது விளக்கப்பட்டிருக்கு, அதை நான் விளக்கறதுக்கு முயற்சிக்கிறேன்.
Now, the whole material world is working under two energies, the lower energy and the higher energy.
இப்போ இந்த பௌதிக உலகம் மொத்தமும் ரெண்டு சக்திகளுக்கு கீழே செயல்பட்டு இருக்கு. ஒன்னு உயர்ந்த சக்தி, மற்றொன்று தாழ்ந்த சக்தி.
And the both of the energies, they have got different dimensions.
அந்த இரண்டு சக்திகளுக்கும் வெவ்வேறு கோணங்கள் இருக்கு.
Just like in this atomic age, you know, the material energy ends in the atomic force, atom, paramanu.
உதாரணத்துக்கு இந்த அணு ஆயுத காலத்துல எல்லாமே அணுவில முடியுது அப்படின்றது நமக்கு தெரியும். அணு துகள்ல பரமாணு.
சிமிலர்லி திஸ் இஸ் திஸ் மெட்டீரியல் எனர்ஜி இஸ் கால்ட் லோயர் எனர்ஜி.
அதே மாதிரி இந்த சட சக்தியானது தாழ்ந்த சக்தின்னு அழைக்கப்படுது.
அண்ட் தேர் இஸ் அனதர் எனர்ஜி விச் இஸ் கால்ட் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி.
மற்றொரு சக்தி இருக்கு, அது ஆன்மீக சக்தின்னு அழைக்கப்படுது.
Both the energies, they are emanating from the Supreme Lord.
ரெண்டு சக்திகளுமே முழுமுதற் கடவுள் இடத்திலிருந்து தான் தோன்றக்கூடியதா இருக்கு.
In the Vedanta Sutra also it is confirmed, Janmadasya Jataha, all energies, they are coming, emanating from the Supreme.
Vedanta Sutra-த்திலையும் இது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஜன்மாதியசயதா, எல்லா சக்திகளுமே அந்த முழுமுதற் கடவுள்கிட்ட இருந்து தான் தோன்றது.
இந்த பகவத்கீதா ஆல்சோ யூ ஃபைண்ட் தி சேம் திங் கன்ஃபார்ம், அஹம் சர்வஸ்ய பிரபவா மத்த சர்வம் பிரவர்த்ததி, ஐ ஆம் தி ஃபவுண்டன் ஹெட். லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணர் சேஸ், ஐ ஆம் தி ஃபவுண்டன் ஹெட் ஆஃப் எவ்ரிதிங்.
பகவத்கீதையிலையும் கூட நீங்க இதே விஷயத்தை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே, நானே மூலாதாரம். பகவான் கிருஷ்ணர் சொல்றார், எல்லாமே என்னிடத்திலிருந்து தான் வருது, நான் தான் மூலாதாரம்ன்றார்.
So now to understand how everything is, the two energies are working in this world, in our experience.
அதனால இப்போ எல்லாமே எப்படி செயல்படுது அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. ரெண்டு சக்திகள் செயல்பட்டு இருக்கு இந்த உலகத்துல நம்முடைய அனுபவத்தின்படி.
One is superior energy or the higher energy, and the other is the inferior energy. The inferior energy is matter, and the superior or the higher energy is the spirit soul.
ஒன்னு உயர்ந்த சக்தி அல்லது மேலான சக்தி, இன்னொன்னு கீழான தாழ்ந்த சக்தி. இந்த தாழ்ந்த சக்தி அப்படின்றது ஜடம், உயர்ந்த சக்தி அப்படி அல்லது மேலான சக்தின்றது ஆத்மா.
So as you find, you have got, now we have no experience.
நமக்கு அனுபவம் கிடையாது.
Scientific advancement of knowledge, so far we have in this material world, that is bounded within the area of material energy.
இதுவரைக்கும் இந்த பௌதிக உலகத்தில் இந்த விஞ்ஞான முன்னேற்றத்தினால கிடைச்சிருக்கூடிய அறிவானது இந்த ஜட சக்தியினுடைய எல்லைக்கு உட்பட்டதா இருக்கு.
They have not succeeded in finding out the spiritual energy. Otherwise, they would have given life to the dead man. That has not been possible.
ஆன்மீக சக்தியை கண்டுபிடிக்கிறதுல இதுவரைக்கும் அவர்கள் வெற்றி அடையல. அப்படி இல்லைன்னா இறந்து போன நபருக்கு அவர்களால் உயிர் கொடுத்திருக்க முடியும். இதுவரைக்கும் அது சாத்தியமா ஆகல.
சப்போஸ் தி மேன் இஸ் டெட்,
இவர் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படின்னா,
வாட் இஸ் தட் டெத்? டெத் மீன்ஸ் செப்பரேஷன் ஆஃப் டூ எனர்ஜிஸ்.
மரணம்ன்றது என்ன? மரணம் அப்படின்னா ரெண்டு சக்திகளோட பிரிவு.
தி மெட்டீரியல் எனர்ஜி அண்ட் தி ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, தட் இஸ் டெத்.
ஜட சக்தியும் ஆன்மீக சக்தியும் பிரிகிறது தான் மரணம்.
தி சுப்ரீம் spiritual energy and the atomic part of it, as it is stated in the Bhagavad Gita, mamivaamsa jeeva bhuta.
ஆன்மீக சக்தியானது அந்த உச்சமான பரம அணுவோட ஒரு அம்சம் அப்படின்றத பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. மமைவாம்சு ஜீவ பூத்த,
just you have experience in this atomic age the minute quantity of atomic material existence. Similarly, there is spiritual atomic existence.
இந்த அணு யுகத்தில் அணு அப்படின்ற ஒரு பௌதிகமான சக்தி இருக்கிறது உங்களுக்கு அனுபவப்பட்ட விஷயம். அதே மாதிரி ஆன்மீக அணுவும் இருக்கு.
Now this spiritual atomic existence, the other day I explained and several times that atom is also described in the Padma Purana, Vedic literature.
இப்போ இந்த ஆன்மீகமான அணு இருப்பை மற்றொரு நாள் பலமுறை அதை நான் விளக்கியிருக்கேன். அதுவும் பத்ம புராணத்தில் வேத இலக்கியங்களில் விளக்கப்பட்டிருக்கு.
And what is the form of that spiritual energy? I mean to say atom, spiritual atom. It is 10,000 part of the upper portion of the hair.
அந்த ஆன்மீக சக்தியோட ரூபம் என்ன, அந்த ஆன்மீக அணுவோட அளவு என்ன அப்படின்றது விளக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒரு முடியின் நுனி பகுதியில் 10,000 ஒரு பங்கு.
We have got experience up to the upper portion of the hair. It's just a little point. Now divide it into 10,000 parts. And that one part is yourself, spiritual atom.
முடியோட நுனி பகுதின்றது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் தான். இப்போ அந்த சின்ன நுனி பகுதியில 10,000 நீங்கள் பிரித்து அதில் ஒரு பாகம் எவ்வளவோ அதுதான் நீங்கள். அதுதான் அந்த ஆன்மீக அணுவோட அளவு.
This is our position. And that spiritual energy is so powerful.
அதுதான் நம்முடைய நிலை. அந்த ஆன்மீக சக்தியானது மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கு.
That we from that 1/10,000 part of the upper portion of the hair, it is not manufactured. So far what I am speaking to you, it is from authentic shastras.
அதாவது அந்த முடியினுடைய நுனிப்பகுதியில 10,000 ஒரு பங்கு இருக்கு இல்லையா, இது ஏதோ நம்மளா சொல்ற கருத்து அல்ல. இதுவரைக்கும் நம்ம உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது எல்லாமே சாஸ்திரங்களிலிருந்து அதிகாரப்பூர்வமான கருத்துக்கள்.
The original verse is that கேசாக்ர சதவாகஸ்ய சததா கல்பிதஸ்ய ஜீவா பாவ சவிஜ்ஞா ச அனந்தாய கல்பதே. The exact verse is in Sanskrit that ஜீவா, the living entities, they are அனந்தா. Ananta means there is no limit how many there are. Ananta. Unlimited.
அதுக்கான மூல ஸ்லோகம் என்னன்னா கேஷாக்ர சதபாகஸ்ய சததா கல்பிதஸ்ய ச ஜீவபாக ச விஜ்ஞாய ச அனந்தாய கல்பதே. இந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னா இந்த உயிர்வாளிகளானது அவர்கள் அனந்த. அனந்த அப்படின்னா எல்லை இல்லாதது. அனந்த எல்லையற்றது.
Unlimited. Small. Just like in the material world also, you will find unlimited atomic existence. Similar, in the spiritual also, there are unlimited spiritual atoms.
அது எல்லையற்றது, மிகச் சிறியது. இப்போ இந்த பௌதிக உலகத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம் எல்லையற்ற இந்த அணுக்கள் இருக்குது. அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் எல்லையற்ற அந்த ஆன்மீக அணுக்கள் இருக்கு.
And one of the atom is myself and yourself or the ant or the elephant.
அந்த அணுக்கள் ஒன்று தான் நான், நீங்கள், அல்லது ஒரு எறும்பு, அல்லது ஒரு யானை.
Everyone is containing that atomic portion of spiritual energy.
எல்லாருமே அந்த அணுவளவான அந்த ஆன்மீக சக்தியை உடையவர்கள் தான்.
And from that atomic spiritual energy develops this material body. From that spiritual.
அந்த அணுவளவான ஆன்மீக சக்தியில் இருந்து தான் இந்த ஜட உடல் வளர்ச்சி அடையுது. அந்த ஆன்மீகத்திலிருந்து.
The matter cannot develop. Matter cannot develop. That you have got experience.
ஜடம் வளர்ச்சி அடைய முடியாது. உங்களுக்கு அனுபவம் இருக்கு. ஜடம் வளர்ச்சி அடையிறது இல்ல.
A dead body does not develop. A living body develop. A child, when it comes out of the mother's womb, if the child is dead, oh, there is no further development. However, you can keep the child in a very antiseptic way, preserved. No, there is no development.
ஒரு இறந்து போன உடல் வளர்ச்சி அடையிறது கிடையாது. ஒரு உயிருள்ள உடல் தான் வளர்ச்சி அடையுது. ஒரு குழந்தை தாயோட கருவிலிருந்து வெளிவருது. அந்த குழந்தை இறந்தே பிறக்குது. அந்த குழந்தை நீங்கள் எப்படி தான் வச்சுருந்தாலும், என்ன தான் கிருமிகள் தாக்காமல் வச்சுருந்தாலும் அந்த குழந்தை வளர்ச்சி அடையிறது கிடையாது. அங்கே வளர்ச்சியை பார்க்க முடியாது.
Therefore, it is concluded that the Supreme Spirit, Krishna, from Him, everything has come out.
அதனால தான் அந்த பரம ஆத்மாவான கிருஷ்ணகிட்ட இருந்து தான் எல்லாமே வருது அப்படின்றத நம்ம முடிவு பண்றோம்.
Everything has come. Any stage you take, oh, that is Krishna.
எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் வருது. எந்த நிலையில நீங்க எடுத்துட்டாலும் சரி, அதுதான் கிருஷ்ணர்.
And wherever I surrender, because my position is to surrender, I am spiritual, that atom. However big body I can develop the body like an elephant, but the elephant is conducted under the direction of a man.
மேலும் எப்பெல்லாம் நான் சரணடைஞ்சாலும், ஏன்னா என்னுடைய நிலை சரணடைய வேண்டிய நிலை, நான் ஆன்மீகமானவன், நான் ஒரு அணு, எவ்வளவுதான் பெரிய உடலை நான் வளர்த்து கொண்டிருந்தாலும், மிகப்பெரிய உடலாக இருக்கலாம், ஒரு யானை மாதிரியான உடல், ஆனால் யானை கூட ஒரு மனிதனுடைய கட்டுப்பாட்டில் வழிகாட்டுதலில் தான் செயல்பட்டுருக்கு.
Such a big animal is controlled by a small boy, a human being.
உங்களுக்கு தெரியுமா, அவ்வளவு பெரிய மிருகம் ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு சிறுவனால கட்டுப்படுத்தப்படுது.
Everyone is under control. We cannot deny that. So we have to, we are under control of different dimension of that spiritual energy covered by material energy.
அதனால எல்லாருமே கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கோம். நம்ம அதை மறுக்க முடியாது. நம்ம ஜடசக்தியால் மூடப்பட்டிருக்கக்கூடிய வேறு கோணத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக சக்தி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்.
பட் தி ரியல் கண்ட்ரோல் இஸ் ஃப்ரம் கிருஷ்ணா. தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஐதர் யூ ஃபாலோ திஸ் பாத் ஆர் தட் பாத்.
ஆனால் உண்மையிலே கட்டுப்படுத்துறவர் கிருஷ்ணர் தான். அதை நம்ம புரிந்து கொள்ளப்படணும். நம்ம இந்த பாதையை பின்பற்றினாலும் சரி, அந்த பாதையை பின்பற்றினாலும் சரி.
Now suppose there are impersonalists who believe in the ultimate, I'm to say, merging into the supreme effulgence, Brahma Jyoti.
இப்போ அருவவாதிகள் இருக்காங்க, அவங்க இறுதியில் பிரம்ம ஜோதியில ஒன்றா கலந்துறதுன்றதுல நம்பிக்கை கொண்டிருக்கவங்க.
And what is that Brahma Jyoti?
அந்த பிரம்ம ஜோதின்றது என்ன?
Brahma Jyoti is just the atomic spiritual combination of atomic spiritual forces.
பிரம்ம ஜோதி அப்படின்றது ஆன்மீகத்தினுடைய ஒரு சிறு அணு பகுதி தான்.
That is Brahma Jyoti.
அதுதான் பிரம்ம ஜோதி.
Just like the sun ray, those who are scientists, those who know what is the sun ray is a small molecular empty glazing atoms. The sun ray.
சூரிய கதிர்களை போல விஞ்ஞானிகளுக்கு சூரிய கதிர்கள்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், சூரிய கதிர்ன்றது சின்ன சின்ன அணுக்கள் நிரம்பியது தான் அந்த சூரிய கதிர்.
You have got experience of sun ray, but what is this sun ray? It is not a homogeneous, it is heterogeneous. When you can analyze the sun ray, you will find the small particles of molecules.
சூரிய கதிர்கள் உங்களுக்கு அனுபவம் இருக்கு. அந்த சூரிய கதிர்கள்ன்றது என்ன? அது ஒரே பொருள் அல்ல, அது பல பல சின்ன சின்ன மூலக்கூறுகள் நிறைந்தது. அந்த சூரிய கதிர்களை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அணுக்களால் ஆனது அது.
சிமிலர்லி பிரம்ம ஜோதி இஸ் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் அட்டாம்ஸ் கம்பைன்ட் டுகெதர், ஜஸ்ட் லைக் தி சன் ரே, டிஃபரண்ட் மெட்டீரியல் மாலிகூல்ஸ் கம்பைன்ட் டுகெதர். சிமிலர்லி பிரம்ம ஜோதி இஸ் ஆல்சோ லைக் தட்.
அதே மாதிரி பிரம்ம ஜோதியும் அணுக்கள் சேர்ந்தது. இப்போ சூரிய கதிர்கள் எப்படி பல்வேறு வகையான அந்த மூலக்கூறுகள் அணுக்கள் சேர்ந்ததா இருக்கோ, அதே மாதிரி தான் பிரம்ம ஜோதியும்.
Now, as in the sun rays, there are different planets. they are also generated from the sun ray. Similarly, from the Brahma Jyoti, there are different planets. But those planets you cannot see here.
இப்போ அந்த சூரிய கதிர்கள்ல அந்த சூரிய கதிர்களால் உருவாக்கப்பட்ட எத்தனையோ அண்டங்கள் இருக்கு. அதே மாதிரி பிரம்மஜோதியிலையும் எத்தனையோ அண்டங்கள் இருக்கு. ஆனா அந்த அண்டங்களை நம்மால இங்கிருந்து பார்க்க முடியாது.
That is beyond this sky.
அது இந்த ஆகாயத்துக்கு அப்பாற்பட்டது.
So, in that and planets and the spiritual planets, there are different forms of God, Krishna. That is described in the Brahma Sangita.
இப்போ அந்த அண்டங்கள்ல ஆன்மீக கிரகங்கள்ல கடவுளுடைய கிருஷ்ணருடைய பல்வேறு ரூபங்கள் இருக்கு. அது பிரம்ம சமயத்தில் விவரிக்கப்பட்டிருக்கு.
அத்வைதா அச்சுதா அநாதி அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவஜௌவனஞ்ச வேதேஷு துர்லபா அது லவயாத்ம பக்தோ கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் வயாமி. ஜஸ்ட் லைக் Krishna has expanded himself with this molecular and the atomic portion of this living entities.
எப்படி கிருஷ்ணர் இந்த சின்ன சின்ன அணுக்களோட ஒரு அங்கமா இந்த உயிர்வாளிகளோட விரிவடைந்திருக்காரோ,
சிமிலர்லி he has got many other expansions as Vishnu.
அதே மாதிரி அவருக்கும் விஷ்ணுவாக மற்ற பல விரிவாக்கங்கள் இருக்கு.
That's a nice subject matter.
அதனால அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம்.
So, in everywhere, this is a subject matter for studying, scrutinizedly studying Krishna science.
இந்த விஷயம் கிருஷ்ணரை பற்றின இந்த விஞ்ஞானம் ரொம்பவும் ஆழமா ஆய்ந்தறிவதற்கான ஒரு விஷயம்.
Krishna science, it is a great science. Therefore, Krishna has said, just in the beginning of this chapter, janma karma me vidvam jo janati tattva jo veti tattva. Anyone who understands Krishna scientifically, what he is, what, how he is working, how his energies are acting, these things are to be known.
அதனால தான் கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் சொல்றார், ஜன்ம கர்ம சமே தீபம் யோ ஜானாதி தத்துவதா யோ வேத்தி தத்துவதா. யாரோ ஒருத்தர் கிருஷ்ணரை விஞ்ஞானபூர்வமாக புரிந்து கொள்றாங்களோ, அவர் யார், அவர் எப்படி செயல்படுறார், அவருடைய சக்திகள் எப்படி செயல்படுது, இதெல்லாமே அறியப்பட வேண்டியவைகள்.
And one simply knows this science. What happens?
என்ன நடக்குது அப்படின்ற அந்த விஞ்ஞானத்தை ஒருவர் வெறுமனே தெரிந்து கொள்றதுனால தக்தா தேகம் புனர் ஜன்ம நைத்தி மாமேத்தி கௌந்தேயா, வெறுமனே இந்த விஞ்ஞானத்தை அறிந்து கொள்றதால ஒருவர் விடுதலை அடைந்த ஆத்மாவாகிறார்.
He becomes liberated soul. And what is the position of liberated soul?
அவர் விடுதலை அடைந்த ஆத்மாவாகிறார். அந்த விடுதலை அடைந்த ஆத்மாவோட நிலை என்ன?
Liberated soul, தத்தாதிஹம் புனர்ஜன்மநாயிதி மாமேதி. That person who is liberated, simply by knowing the transcendental nature of Krishna, he is liberated and he at once transferred to the spiritual sky, into that planet, which I am describing, Vaikuntha planet.
கிருஷ்ணருடைய அந்த உன்னத இயற்கையை அறிந்த அந்த விடுதலையடைந்த ஆத்மாவானவர் ஆன்மீக உலகமான ஆன்மீக லோகமான அந்த வைகுண்ட லோகத்துக்கு விடுதலை அடைகிறார். அதை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கு.
There are innumerable Vaikuntha planets, and each and every planet, Krishna is there in different Narayana form.
எண்ணிலடங்காத வைகுண்ட லோகங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு அண்டத்திலையும் கிருஷ்ணருடைய வேறுபட்ட நாராயண ரூபங்கள் இருக்கு.
So, this is the opportunity in the human life to understand this.
இந்த மனித வாழ்க்கையில இவைகளை புரிந்து கொள்றதுக்கான வாய்ப்பு இது.
We are submitting to different energies of Krishna. But if we directly submit ourselves to Krishna. What he, Krishna, what he is, that is not very difficult to know. Because Krishna comes in this material world and displays his real nature.
நம்மள நம்ம கிருஷ்ணருடைய வெவ்வேறு சக்திகள் இடத்துல ஒப்படைச்சிட்ருக்கோம். ஆனால் நேரடியாக நம்ம கிருஷ்ணர் இடத்துல நம்மளையே ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் யார், அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை புரிந்து கொள்வது சிரமமானதல்ல. ஏன்னா கிருஷ்ணர் இந்த பௌதிக உலகத்துக்கு வந்து அவருடைய உண்மையான இயற்கையை
வெளிப்படுத்துகிறார்.
பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு,
ஜஸ்ட் டு இன்ஃபார்ம் தி ஹியூமன் சொசைட்டி தட் இஃப் யூ ஹேவ் நோ நாலேஜ் ஆஃப் கிருஷ்ணா, ஜஸ்ட் சீ ஐ ஆம் இன்கார்னேட்டட், ஹவ் ஐ ஆம் டூயிங், யூ கேன் சீ, யூ கேன் ஹேவ்.
கிருஷ்ணரை பற்றிய ஞானம் உங்களுக்கு இல்லைன்னா நான் அவதரிச்சிருக்கேன், நான் எப்படி செயல்படுறேன் நீங்க பாருங்க அப்படின்றத இந்த மனித சமுதாயத்துக்கு தெரிவிக்கிறதுக்காக வர்றார்.
ஜஸ்ட் லைக் something externally happening in India, and if there is some photograph, cinematograph, and you see in the picture, bioscope, cinema, you see the actual what is happening.
உதாரணத்துக்கு இந்தியாவில் அசாதாரணமான விஷயம் ஏதாவது நடக்குது அப்படின்னா அது சம்பந்தமான ஒரு புகைப்படங்களோ அல்லது படக்காட்சிகளோ இருக்கு அப்படின்னா அது மூலமா உண்மையிலேயே அங்க என்ன நடக்குதுன்றத உங்களால பார்க்க முடியும்.
பட் கிருஷ்ணா'ஸ் பாஸ்டைம் இஸ் நாட் லைக் தட்.
ஆனால் கிருஷ்ணருடைய லீலைகள் அப்படிப்பட்டதல்ல.
ஜஸ்ட் லைக் ஒரிஜினலி தி இன்சிடென்ட் விச் இஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா, யூ ஹேவ் காட் எ போட்டோகிராஃப், யூ சீ.
உண்மையா இந்தியாவில் என்ன சம்பவம் நடக்குதோ அததான் நீங்க இந்த புகைப்படத்தில் பாக்குறீங்க.
இன் சினிமா, this cinema picture is a shadow of that actual picture.
Cinema padathil eduthitingana andha cinema padamndrathu unmayana kaatchiyoda nilal dhaan.
But when Krishna comes, because he is absolute, the same picture which is in the spiritual world, the same picture is represented here.
Aanal Krishnar varumbodhu avar poornamanavar endradhaala adhe kaatchi ஆன்மீக உலகத்தில் நடக்கூடிய அதே காட்சி இங்கேயும் பிரதிநிதிக்குது.
There is no difference.
அதுல வேறுபாடு கிடையாது.
அத்வைதே அச்யுதே அநாதி அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவஜௌவனஞ்ச. கிருஷ்ணா இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் நவஜௌவன்.
கிருஷ்ணரை நவயௌவனம் சொல்லி விளக்கப்பட்டிருக்கு.
We want some of you must have seen the picture of Krishna. He is always just like a boy of 20 years old, although he is the Adi Purush.
உங்கள்ல சில பேர் கிருஷ்ணருடைய படத்தை பார்த்திருக்கலாம். அவர் ஆதி புருஷராக இருக்கும் பட்சத்திலையும் அவர் எப்பொழுதுமே ஒரு 20 வயது இளைஞனை போலவே காட்சி அளிப்பார்.
ஆதி புருஷ் மீன்ஸ் ஹி இஸ் தி ஒரிஜினல் பர்சன் ஆஃப் ஆல் இமேஜினேஷன்ஸ், ஹி இஸ் தி ஓல்டஸ்ட்.
ஆதி புருஷ அப்படின்னா அவர் தான் மிகவும் ஆதியானவர், மிகவும் பழமையானவர்.
அத்வைத அச்சுத அநாதி ஆத்யம் புராண புருஷம் இஸ் தி ஓல்டஸ்ட். புராண மீன்ஸ் ஓல்ட், புராண புருஷம் இஸ் ஸ்டில் நவஜௌவனஞ்ச.
அத்வைதம் அச்சுதம் அநாதிம் ஆத்யம் புராணம். புராணம் அப்படின்னா மிகவும் பழமையான, புராணம் அப்படின்றது பழமையானதை குறிக்குது. புராண புருஷம் இருந்தாலும் நவ யௌவனம்.
ஜஸ்ட் லைக் இன் யங் மேன் ஆஃப் 20 இயர்ஸ் ஓல்ட், full energy, full youthfulness.
ஒரு 20 வயது இளைஞனை போல முழு சக்திகளோட இளமையோட இருக்கார்.
This is the science of Krishna.
இதுதான் கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானம்.
The simply by knowing this science of Krishna, if we can get liberation from these material miseries of life, why should we not try for this?
கிருஷ்ணரை பற்றின இந்த விஞ்ஞானத்தை தெரிந்து கொள்றதாலேயே நம்மால் இந்த துக்ககரமான இந்த பௌதிகமான வாழ்க்கையிலிருந்து விடுதலை அடைய முடியும்னா ஏன் அந்த நம்ம முயற்சிக்க கூடாது?
Let us try for Krishna consciousness. This is a very nice subject matter and very easy.
அதனால நம்ம இந்த கிருஷ்ண உணர்வுக்காக முயற்சிப்போம். இது ரொம்ப அருமையான ஒரு விஷயம், ரொம்ப சுலபமானதும் கூட.
We are just trying to propagate this Krishna consciousness. We don't ask you to have some troublesome or laborsome gymnastic. No.
நாங்க வெறுமனே இந்த கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யறதுக்கு முயற்சிக்கிறோம். நம்ம வந்து பிரச்சனைக்குரிய ரொம்ப கடினமான ஒரு உடல் அளவு பயிற்சிகள் எல்லாம் நம்ம செய்ய சொல்லி கேட்கல. அப்படி இல்லை.
You simply come and hear. And this hearing, it is followed by nice music and singing. Beginning with music, ending with music. Everyone will like it.
வெறுமனே நீங்க இங்க வாங்க, கேளுங்க. கேட்கறதோடு சேர்த்து நல்ல அருமையான இசை இருக்கு. தொடக்கத்திலையும் இசை இருக்கு, முடிவிலையும் இசை இருக்கு. எல்லாருமே அதை விரும்புவாங்க.
We have no means, of course, whatever means I have got, I am distributing little throw.
மேலும் எங்களுக்கு அதுக்கான வசதி பத்தாம இருக்கு. உறுதியா என்கிட்ட இப்ப என்ன வசதி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பழங்களை நான் விநியோகம் செய்துட்டு இருக்கேன்.
But the process is Lord Chaitanya who introduced this process. After this termination of this performance of chanting and reciting, distribution of prasadam, nice palatable dishes for eating.
ஆனால் சைத்தன்ய மகாபிரபாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியானது, இந்த வழிமுறையானது, இந்த உபன்யாசம், பஜனை, கீர்த்தனம் எல்லாம் முழுந்த பிறகு இறுதியில் நல்ல பிரசாத விநியோகம், நல்ல சுவைமிக்க உணவு பதார்த்தங்கள் உண்ணுவதற்கு விநியோகிக்கப்படும்.
The Bhagavad Gita says, Shushrukham, this is a process, is very palatable and very pleasurable and very easy.
அதனால் பகவத் கீதை சொல்லுது சுசூகம், இந்த வழிமுறையானது மிகவும் சுவைமிக்கது, மிகவும் ஆனந்தமயமானது, மிக சுலபமானது.
And still you get Krishna, although it is the easiest and most pleasurable and happy mood, still you get the Supreme.
இருந்தாலும் நீங்க கிருஷ்ணரை அடைறீங்க. இது மிக சுலபமானது, மிகவும் ஆனந்தமயமான சந்தோஷமான மனநிலையில செயல்படுத்தினாலுமே கூட நீங்க அந்த பரம புருஷரை அடைறீங்க.
And you don't require any qualification. You doesn't require that you have to become a great learned scholar.
மேலும் இதுக்கு எந்த ஒரு தகுதியும் தேவையில்லை. இதுக்காக நீங்க படித்த ஒரு பெரிய கற்றறிந்த பண்டிதரா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை.
No.
அப்படி அல்ல.
Simply by the gift of Krishna you have got these 2 years. If you simply give oral reception to these transcendental words, that is sufficient.
வெறுமனே கிருஷ்ணருடைய ஆசையால் உங்களுக்கு இந்த 2 காதுகள் இருக்கு. நீங்கள் வெறுமனே காதுகளால் இந்த உன்னத சப்தங்களை நீங்கள் கேட்டீங்கன்னாவே போதுமானது.
It does not require any extraneous education that you have to pass an examination or DSC or PhD or something like that. No.
இதற்கு வெளிப்புறமான எந்த ஒரு கல்வியும், உதாரணத்துக்கு எம்ஏ, டிஎஸ்சி, இந்த மாதிரி தேர்வுகள் எல்லாம் நீங்க தேர்ச்சி பெறணும் அப்படின்றது அவசியம் இல்லை.
So why should you not take advantage?
அதனால ஏன் நாம இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள கூடாது?
சதாம் பிரசங்காத்மக பீஜ சங்கிதா, கிருஷ்ணர் says in Bhagavat, சதாம் பிரசங்காத்மக பீஜ சங்கிதா பவந்தி ரித்கர்ண ரசாயன கதா. If we actually take advantage of association of realized person and if we hear from them, then the result is that it becomes very pleasing to the heart and the ear.
Krishnar Bhagavadatala solrar satam prasangam mama virya samito bhavanti hrutkarna rasayana katha. தன்னை உணர்ந்த ஆத்மாக்களுடைய சங்கத்தை ஏற்றுக்கொண்டோம். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திட்டு அவர்களிடத்துல இருந்து நம்ம காதுகளால் கேட்டோம் அப்படின்னா அதனுடைய விளைவு ஆனந்தம் அளிக்கக்கூடியதா, நம்முடைய காதுகளுக்கு இனிமையானதாக இருக்கிறது.
சதாம் பிரசங்க, Tadu asatam. One must be realized so in describing the science of Krishna.
சதா பிரசங்கம் அசதாம் இடத்துல அல்ல, கிருஷ்ணரை பற்றின விஞ்ஞானத்தை விளக்கிறதுக்கு ஒருத்தர் உணர்ந்த ஆத்மாவா இருக்கணும்.
Then the result will be that the audience will feel that it is very nice to hear and it is appealing to the heart.
பிறகு அதோட விளைவு அதை கேட்கக்கூடியவர்களுக்கு கேட்பதற்கு மிக இனிமையானதாக இருக்கும், அதே சமயத்தில் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
சதாங் பிரசங்காத் மம பீஜ சங்கிதா பவந்தி ரித் கர்ண. ரித் மீன்ஸ் ஹார்ட், கர்ண மீன்ஸ் யா, ரித் கர்ண ரசாயன, வெரி ப்ளீஸ்.
சதாம் பிரசங்கம் பீஜ சம்மிதோ பவந்தி ஹிருத் கர்ண. ஹிருத் அப்படின்னா இதயம், கர்ண அப்படின்னா காதுகள். மிகவும் இனிமையானதாக இருக்கும்.
Now, we have received this news, very pleasing. Now, next duty, Tajjosanath. Now, if you little try to assimilate it.
இப்போ இந்த செய்தியை நம்ம பெற்றிருக்கோம், ரொம்ப இனிமையா இருக்கு. இப்போ அடுத்த கடமை என்ன? தத்தோஷனாத். இப்போ நீங்க அதை கொஞ்சம் செயல்படுத்தி பார்க்கணும்.
And what is the rationale?
எப்படி அதை செயல்படுத்துறது?
ஸ்மரணம், சிம்பிளி பை திங்கிங், ஓ திஸ் ஹேஸ் பீன் ஸ்போக்கன், ட்ரை டு ஆர்கு வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் நாட். சோ யூ ஹேவ் டு திங்க் ஓவர்.
ஸ்மரணம், வெறுமனே அதை சிந்தனை பண்ணுங்க. ஓ, இதெல்லாம் பேசப்பட்டிருக்கு, இதெல்லாம் சரியா இல்லையான்றத உங்களுக்குள்ள வாதம் செய்யுங்க. நீங்க அதை பத்தி சிந்தனை பண்ணுங்க.
சதாங் பிரசங்காகும் தத்ஜோஷனாத் ஆசு அபவர்க வட்மணி. அண்ட் இஃப் யூ டூ தட், சப்போஸ் யூ ஹியர் சம்திங் ஆஃப் தி பகவத் கீதா அண்ட் இட் அப்பீல்ஸ் டு யூ ஆர் இவன் டஸ் நாட் அப்பீல் டு யூ, ஜஸ்ட் ட்ரை டு திங்க் ஓவர்.
இப்போ பகவத்கீதையிலிருந்து நீங்க ஏதோ கேட்கறீங்க, அது உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அப்படியே உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியலன்னாலும் கூட அதை பற்றி சிந்திச்சு பாருங்க.
வாட் பகவத்கீதா சேஸ், how Swamiji has discussed this matter, apply your arguments, apply your logic, don't take it as a sentiment or as in a blind faith.
பகவத்கீதை என்ன சொல்லியிருக்கு, சுவாமிஜி வந்து இந்த விஷயத்தை பேசினாரே அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள வாதம் பண்ணி பாருங்க. அது நியாயப்படியா இருக்கா, அது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட குருட்டு நம்பிக்கை எடுத்துக்கொள்ளாதீங்க.
You have got reason, you have got argument, you have got sense, apply it. And try to understand it. Neither it is bogus, it is scientific.
உங்களுக்கு வாதங்கள் இருக்கு, உங்களுக்கு நியாயம் இருக்கு, உங்களுக்கு காரணங்கள் இருக்கு, அதை ஈடுபடுத்தி புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. இது போலியானது இல்லை, இது விஞ்ஞான பூர்வமானது.
Then you feel தத்ஜோஷனாத் ஆசு அபவர்க்கவர்த்மனி சத்தா பக்தி ரதி ரணிக்ரமிஷ்யதி. யூ கிராஜுவலி டெவலப் யோர் அட்டாச்மெண்ட் ஃபார் ஹியரிங் இட் அண்ட் டிவோஷனல் சர்வீஸ் வில் பி இன்வோக்ட் இன் யோர் ஹார்ட் அண்ட் தென் கிராஜுவலி வில் மேக் ப்ராக்ரஸ்.
படிப்படியாக கேட்கறதுக்கான விருப்பத்தை பற்றி நீங்கள் வளர்த்து கொள்ளுவீங்க, உங்களுடைய இதயத்தில் பக்தி தொண்டு எழுப்பிவிடப்படும். பிறகு படிப்படியாக நீங்கள் முன்னேற்றத்தை அடைவீங்க.
But one thing, it is stated in the Bhagavad Gita, once you begin, in 1% you can realize that you never be lost.
ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க ஒரு முறை தொடங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க 1% செயல்படுத்திருந்தாலும் உணர்ந்திருந்தாலும் அதுல இழப்பே இருக்காது.
That will remain a permanent settlement.
அது உங்களோட நிரந்தரமா உங்களுடைய கணக்குல இருந்துட்டே இருக்கும்.
Now suppose if you are trying for B examination or you have passed your B examination.
உங்களுடைய BA தேர்வுக்காக நீங்க முயற்சிக்கிறீங்க, அல்லது உங்களுடைய BA தேர்வுல நீங்க தேர்ச்சி பெற்றுட்டீங்க.
Now, with the end of this body, that your qualification as graduate of Columbia University or any university is finished.
இப்போ இந்த உடலோட முடிவில் உங்களுடைய இந்த தகுதியானது அது கொலம்பியா பல்கலைக்கழகமாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பெற்றிருந்தாலும் உங்களுடைய இந்த பட்டம் முடிஞ்சு போயிடும்.
Now your life begins in another body and you have to acquire knowledge again to become qualified to graduate.
இப்போ வேறொரு உடல்ல உங்களுடைய வாழ்க்கை தொடங்குது. மறுபடியும் நீங்க அறிவை வளர்த்து கொள்ளணும் உங்களுடைய பட்டத்தை பெறுறதுக்கு.
But this knowledge is not like that.
ஆனால் இந்த ஞானம் அந்த மாதிரியானது அல்ல.
Because it is spiritual knowledge, absolute knowledge. It goes with you, your spirit.
ஏன்னா இது ஆன்மீக ஞானம்ன்றதால, பூரணமான ஞானம்ன்றதால உங்களோட அதாவது ஆத்மாவோடவே இது இருக்கு.
That will find explanation.
அந்த விளக்கத்தை நீங்க பார்க்கலாம்.
Another chance is that one who tries to assimilate this knowledge, even if he is not, perfect, so there is no harm.
மற்றொரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, யார் ஒருத்தர் இந்த ஞானத்தை செயல்படுத்த முயற்சிக்கிறாங்களோ அவர்கள் பக்குவமானவர்களா இல்லை அப்படின்னாலும் அதுல தீங்கு எதுவும் கிடையாது.
Because whatever he has learned, that remains an asset. And you get another chance of human body to begin from where you have ended in this life.
ஏன்னா அவர் என்னெல்லாம் கற்றுக்கொண்டிருக்காரோ அது அவருடைய சொத்து, அவர் கூடவே இருக்கு. மேலும் இந்த வாழ்க்கையை நீங்க எங்க முடிச்சிங்களோ அங்கிருந்து மறுபடியும் தொடங்குறதுக்கு ஒரு மனித உடல் வாய்ப்பா கொடுக்கப்படுது.
யோக பிரஷ்ட சுஜினாங் சிமதாங்கே யோக பிரஷ்ட சஞ்ஞாயத்தை வில் ஃபைண்ட் இன் தி பகவத் கீதா. சுஜினாங் அண்ட் சிமதாங், சுஜினாங் மீன்ஸ் பியூரிஃபைட் ஃபேமிலி. ஜஸ்ட் லைக் இன் இந்தியா we have got the ideal purified family, a Brahmin.
நீங்க பகவத் கீதையில பார்க்கலாம் சுச்சினாம் அண்ட் ஸ்ரீமதம். சுச்சினாம் அப்படின்னா தூய்மை அடைந்த குடும்பம். இப்போ இந்தியாவில் நீங்க பார்க்கலாம், அங்க வந்து ஒரு பிராமண குடும்பம், நல்ல தூய்மை அடைந்த குடும்பம் இருக்கு.
அப்போஸ் nowadays due to material advances, civilization, everything is polluted.
உறுதியா இன்றைய காலகட்டங்களில் இந்த பௌதிக நாகரிகம் வளர்ச்சியினால எல்லாமே கலங்கப்பட்டு போயிருக்கு.
பட் அகார்டிங் டு ஸ்டில் தேர் ஆர் சம் ஃபேமிலி வெரி பியூரிஃபைட். இஃப் யூ கோ டு தேர் ஹவுஸ் அட் மான்ஸ் யூ ஃபீல் ஓ இட் இஸ் எ பிளேஸ் ஃபுல்லி பியூரிஃபைட்.
இருந்தாலும் சில குடும்பங்கள் இருக்காங்க, மிகவும் தூய்மை அடைந்த குடும்பங்கள். அவங்களுடைய வீடுகளுக்கு நீங்க போனீங்கன்னா உடனே ஓ இது மிகவும் தூய்மை அடைந்த ஒரு இடம்ன்றத நீங்க உணரலாம்.
அதனால
சுச்சினாம் அப்படின்னா அப்படி தூய்மை அடைந்திருக்கக்கூடிய ஒரு பிராமண குடும்பத்தில் பிறக்கிறது. மேலும் ஸ்ரீமதாம், ஸ்ரீமதாம் அப்படின்னா ஒரு நல்ல செல்வந்தருடைய குடும்பத்தில்.
Why these two chances are given? Because in the family of a pure cultural family, you get the chance of regenerating your lost and spiritual consciousness which was unfinished in your last life. That you get chance.
ஏன் இந்த ரெண்டு வாய்ப்புகள் கொடுக்கப்படுது? ஏன்னா ஒரு தூய்மை அடைந்த ஒரு பிராமண குடும்பம் அப்படின்னா நீங்க இழந்து போன உங்களுடைய ஆன்மீக உணர்வை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்றதுக்காக உங்களுடைய பூரணமடையாத அந்த வாழ்க்கையை மறுபடியும் பூரணமாக்கிக் கொள்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது.
And the rich man family, you get chance because you haven't got to bother yourself how to maintain your body and soul together.
செல்வந்தருடைய குடும்பத்தில் பிறக்கிறதால நீங்க எப்படி ஆத்மாவையும் உடலையும் ஒன்னா வைத்துக் கொள்றது அப்படின்றதுக்காக உங்களை நீங்க தொந்தரவு செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாம போகுது.
Rich man get the opportunity that they haven't got to think over much about the maintenance of the body and soul together.
ஒரு செல்வந்தன் எப்படி தன்னுடைய உடலையும் ஆத்மாவையும் ஒன்னா வைத்துக் கொள்றது அப்படின்றத பற்றி அதிகம் அவன் சிந்திக்க வேண்டியதல்ல, உடல் பராமரிப்பை பற்றி அவன் சிந்திக்க வேண்டியதல்ல.
Ordinary man they have to seek how to earn the bread. Problem of bread is there. And for a rich man, there is no such problem. He can advance in culture. He has the opportunity.
சாதாரண நபர் அப்படின்னா அவன் வந்து அவனுடைய உணவுக்காக தேட வேண்டியிருக்கு. அவனுக்கு அவனுடைய உணவு ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் ஒரு செல்வந்தனுக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை. அவன் வந்து கலாச்சாரத்தில் முன்னேற்றம் அடையலாம்.
பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரீச் மேன் சன்ஸ் ஆர் மிஸ்கைடட். தே கெட் சம் மணி விதவுட் அர்னிங் அண்ட் தே ஸ்பெண்ட் லைக் எனிதிங் ஃபார் சென்ஸ் கேட்டகரி.
ஆனால் துரதிருஷ்டவசமாக செல்வந்தருடைய மகன்கள் எல்லாம் எந்த சம்பாத்தியமும் இல்லாமல் பணத்தை அடைகிறாங்க. அவர்கள் அதை புல இன்பத்துக்காக செலவழிக்கிறாங்க.
But he should know, oh, I have got this opportunity by the grace of Krishna.
ஆனால் அவன் என்ன தெரிந்து கொள்ளணும்னா அவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது கிருஷ்ணருடைய அருளால அப்படின்றது.
Now, let me peacefully advance myself in the science of Krishna. This opportunity is offered by Krishna. But we misuse.
இப்போ அமைதியா நான் கிருஷ்ணருடைய அந்த விஞ்ஞானத்தில் என்னை முன்னேற்றி கொள்றதுக்கு என்னை நான் ஈடுபடுத்தி கொள்ளணும் அப்படின்னு அந்த வாய்ப்பு கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஆனால் அதை நம்ம துஷ்பிரயோகம் செய்யறோம்.
Still, but we should not wait for the chance of another birth. We should take the opportunity in this birth.
ஆனாலும் மற்றொரு பிறவிக்காக நம்ம இந்த வாய்ப்பை வந்து தவறவிடக்கூடாது. நம்ம இந்த வாய்ப்பை இந்த பிறவியிலேயே பயன்படுத்திக் கொள்ளணும்.
Just like Krishna prescribes here, that simply by knowing the transcendental nature of Krishna and his transcendental activities, one can get liberated.
உதாரணத்துக்கு இங்கே கிருஷ்ணர் விளக்குறார், வெறுமனே கிருஷ்ணருடைய அந்த உன்னதமான இயற்கையை புரிந்து கொள்றதால மற்றும் அவருடைய உன்னதமான செயல்களை புரிந்து கொள்றதால ஒருத்தரால் விடுதலை அடைய முடியும்.
Why don't you do that? Why should you wait for another birth either in the rich man's family or in the pure family of a Brahmin?
ஏன் நீங்கள் அதை செய்யக்கூடாது? ஏன் நீங்கள் மற்றொரு பிறவிக்காக காத்திருக்கணும்? அது ஒரு தூய்மை அடைந்த பிராமண குடும்பமா இருக்கட்டும் அல்லது ஒரு செல்வந்தனுடைய குடும்பமா இருக்கட்டும்.
Because it is not exactly sure that because a person is born in the family of a pure Brahmin, he is elevating spiritually. No.
ஏன்னா ஒரு தூய்மை அடைந்த ஒரு பிராமண குடும்பத்தில் பிறக்கக்கூடிய ஒரு நபர் ஆன்மீகமா முன்னேற்றம் அடைறானா அப்படின்றது உத்தரவாதம் கிடையாது.
Sometimes we see they are degrading. Because he is misusing or by bad association, the parents did not train him.
சில சமயத்தில் நம்ம பார்க்குறோம் அவங்க வீழ்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய நிலையை அவங்க வந்து துஷ்பிரயோகம் செய்து தவறான சங்கம் எடுத்துக்கொள்கிறாங்க அல்லது பெற்றோர்கள் பயிற்சி அளிக்கிறது கிடையாது.
So we should not miss this opportunity of human life and follow this instruction that Janma Karma Me Dibbam Jo Beti Tattata. Anyone who simply understands the transcendental nature of Krishna, he becomes a liberated person. This opportunity you should take.
அதனால இந்த மனித வாழ்க்கைன்ற இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுறக்கூடாது. நம்ம ஜன்ம கர்ம சமய தீபம் யோ வேத்தி தத்துவதகன்ற இந்த உபதேசத்தை நம்ம பின்பற்றணும். யார் ஒருத்தர் வெறுமனே கிருஷ்ணருடைய இந்த உன்னதமான இயற்கையை புரிந்து கொள்கிறாங்களோ அவங்க விடுதலை அடைந்த நபராகிறாங்க. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி
கொள்ளணும். We are already under the control of some leadership. That is a fact. Why should we not take exactly directly the leadership of Krishna? This is the problem.
மேலும் நம்ம ஏற்கனவே சில தலைமையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்துட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. ஏன் நம்ம சரியாக நேரடியாக கிருஷ்ணருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? அதுதான் வழிமுறை.
If you have got any doubt that why should I take the leadership of Krishna, the answer is there in the Bhagavad Gita. This is the real study of Bhagavad Gita.
ஏன் நான் கிருஷ்ணருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளணும்ன்ற சந்தேகம் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா அதுக்கான பதிலும் பகவத்கீதையிலே இருக்கு. அதுதான் பகவத்கீதையை உண்மையில கற்றுக்கொள்றது.
இந்த பகவத்கீதா அதி லார்ட் சே தட் அர்ஜுன் யூ ஆர் மை டியர் ஃப்ரெண்ட் தேர்ஃபோர் ஆல்தோ ஐ ஹேவ் எக்ஸ்பிளைன்ட் ஆல் தி டிஃபரண்ட் பிரான்சஸ் ஆஃப் ஐ மீன் டு சே ஸ்பிரிச்சுவல் கல்டிவேஷன் But the most confidential thing, just I am telling it, because you are my very dear friend.
Bhagavad Gita, Bhagavan told her, Arjuna, நீ என்னுடைய பிரியமான நண்பன்றதால நான் ஏற்கனவே பல்வேறு வகையான விஷயங்களை இந்த ஆன்மீக ஞானத்தை விளக்கியிருந்தாலும் கூட இருக்கிறதுலே மிகவும் ரகசியமான ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னா அது காரணம் என்னுடைய பிரியமான நண்பன்.
சர்வ தர்மான் பரித்யஜ just give up everything and just be surrendered unto me. I shall give you all பரித்யஜ.
சர்வ தர்மான் பரித்யஜ வெறுமனே எல்லாத்தையும் நீ கைவிடு, நீ என்னிடத்துல சரணடை, நான் உனக்கு எல்லா பாதுகாப்பும் கொடுக்கறேன்.
Instead of accepting so many infidel or imperfect leadership, let us accept the leadership of Krishna and make our life perfect.
எத்தனையோ நம்பிக்கையற்ற அல்லது பக்குவமற்ற ஒரு தலைமையை ஏற்றுக்கொள்றதுக்கு பதிலாக நம்ம கிருஷ்ணருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையை பக்குவமானதாக்கி கொள்ளலாம்.
That is the whole philosophy.
அதுதான் மொத்த தத்துவமும்.
Now in the next sloka, the Lord says,
இப்போ அடுத்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றார்,
காங்கந்த கர்மணாங் சித்தி ஜஜந்த இஹ தேவதா சிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்தி பவதி கர்மஜ. ஐ அக்செப்ட் சம் எ பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் லீடர் பிகாஸ் ஐ பிலாங் டு தட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஐடியாஸ்.
இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட வகையான தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கேன், ஏன்னா நான் அந்த குறிப்பிட்ட நிலை அந்த கருத்துக்களுக்கு சொந்தமானவனா இருக்கேன்.
Therefore, you know that in the Vedic literature, there are names of many demigods.
அதனால தான் உங்களுக்கு தெரியும் வேதங்களில் பல தேவதேவதாக்களோட பெயர்கள் இருக்கு.
Sometimes, the Hindus are criticized that Hindus have got many gods.
சில சமயத்துல ஹிந்துக்களுக்கு பல கடவுள்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு குறையா பேசுறது உண்டு.
But they are not having to the supreme god.
ஆனால் அவர்கள் எல்லாம் முழுமுதற் கடவுள் அல்ல.
If somebody is a serious student of Upanishad, they will find that the demigods described, they are all, I mean to say, servants of the Supreme Lord Krishna.
உபனிஷத்துக்களை கற்றுக்கொள்ள கூடிய ஒரு தீவிரமானவர் அப்படின்னா அவர்களால தேவர்கள் எல்லாம் அந்த முழுமுதற் கடவுளான கிருஷ்ணருடைய சேவகர்கள் அப்படின்றத விளக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும்.
But here it is said, காங்கந்த கர்மணாங் சித்தி. Sometimes we want something immediately by worshipping this demigod.
ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கனா காங்க்ஷாங்த கர்மணாம் சித்திம். சில சமயத்துல நமக்கு உடனடியா ஏதாவது தேவை இருக்கிறதுனால நாம தேவதேவதாக்களை வழிபடுறோம்.
Just like it is mentioned that if he wants, if one aims to wants to be free from diseases, he has to worship the sun god. If one has to become very beautiful or he wants a beautiful wife, then he has to worship Uma.
உதாரணத்துக்கு ஒருவர் வியாதியில இருந்து நான் குணமடையணும் அப்படின்னு நினைச்சாருனா அவர் சூரிய தேவனை வழிபடணும். ஒருத்தர் அழகானவர் ஆகணும் அல்லது அழகான மனைவி வேணும்னு நினைச்சாருனா அவர் உமாதேவியை வழிபடணும்ன்றது குறிப்பிடப்பட்டிருக்கு.
Similarly, there are different gods, names. in the Vedic literature they are given and they become successful.
இதே மாதிரி வேத இலக்கியங்களில் பல்வேறு தேவர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, அவர்களுடைய வழிபாடு வெற்றிகரமாகவும் இருக்கு.
That is not unreal.
அது உண்மை இல்லாதது அல்ல.
By worshiping those different demigods, the particular purpose, they become successful.
வெவ்வேறு நோக்கங்களுக்காக தேவ தேவதாக்களை வழிபடுறதால அவர்கள் வெற்றிகரமாகறாங்க.
That is a fact.
அது உண்மைதான்.
But in another place, you find in the Bhagavad Gita that it is said, "Kamasthaste hitogyana jajante iha devata." Kamasthaste hitogyana. Those who are misguided by material desires, they take the shelter of other demigods.
ஆனால் வேறொரு இடத்துல பகவத்கீதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கனா, காமஸ்தஹித ஹிருதஜ்ஞானா, அதாவது யாரெல்லாம் பௌதிக ஆசைகளால் அலைகழிக்கப்பட்டிருக்காங்களோ அவர்கள் தேவர்களிடத்துல அடைக்கலம் பெறுறாங்க.
One goes to the worship of demigods because one is persuaded for a particular purpose.
ஒருத்தர் எதுக்காக தேவர்களை வழிபடுறார் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை அடையணுன்றதுக்காக.
Just like one who wants to be very healthy man or to be free from all diseases, he worships the sun god.
உதாரணத்துக்கு ஒருத்தர் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், எல்லா வியாதியிலிருந்தும் விடுபட்டவரா இருக்கணும்னு நினைச்சா அவர் சூரிய தேவனை வழிபடுறார்.
Or one who wants to be to have a beautiful wife or become himself a very beautiful, he worship the Devi Uma.
அல்லது தான் ஒரு அழகான நபரா மாறணும் அல்லது அழகான ஒரு மனைவியை அடையணும்னு விருப்பப்படுறவன் உமாதேவியை வழிபடுறான்.
But one who is convinced that I am not this body, this is the thing, I am not this body.
ஆனால் நான் இந்த உடல் அல்ல அப்படின்றத ஒருத்தன் ஏற்றுக்கொண்டிருக்கான், அதை நம்புறான் அப்படின்னா, அதுதான் இங்க கருத்து, நான் இந்த உடல் அல்ல.
The material wants means bodily demands, then he does not go to all these demigods.
பௌதிக தேவைகள் அப்படின்னாவே அது உடலோட தேவைகள், அதனால அவன் தேவர்கள் இடத்துல போறான்.
He takes advanced shelter of the Supreme Lord. Gyanavan, who has understood the problems of life. Gyan means who has understood the spiritual nature of the living being. He is called Gyanavan.
Gyanavan, வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை உணர்ந்தவன். ஞானவான் அப்படின்னா ஆன்மீகமான இந்த உயிர்வாழினுடைய இயற்கையை உணர்ந்தவன் ஞானவான். அவன் முழுமுதற் கடவுளிடத்தில் அடைக்கலம் பெறுறான்.
Gyanavan. Bhavanam janmanante gyanavan mang prapaddate. One who has become really learned, even after many, many births, and knows that I am not this body, I am spirit, my nature, my advancement, my happiness is depending on the advancement of my spiritual life. Such a person only can take shelter of Krishna and perfectly.
யார் ஒருவன் உண்மையிலே கற்றறிந்தவனோ, பல பல பிறவிகளுக்கு பிறகு யார் ஒருத்த நான் இந்த உடல் அல்ல ஆத்மான்றதை உணர்ந்திருக்கானோ, என்னுடைய இயற்கை, என்னுடைய முன்னேற்றம், என்னுடைய இன்பம், இதெல்லாமே என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை சார்ந்திருக்கு அப்படின்றத உணர்ந்தவன், அப்படிப்பட்ட ஒரு நபர் கிருஷ்ணர் இடத்துல அடைக்கலம் பெறுறான். அது பக்குவமா இருக்கு.
That those who are distressed or those who are in need of some wealth, they also go to worship Krishna, but for some temporary relief.
Oridiya inga sollapattirukku matravargalum yarellam dukkathil irukkaangalo, yarellam selvam vendorugala irukkaangalo, avargalum kooda Krishnara valipadranga, aana adu tharkaligamana nivaranathukaga.
But the benefit is that in such persons go to Krishna, worship, for some temporary relief. But the benefit is that because he has gone to Krishna, therefore, at the ultimate end, he will be devoid of all these material desires and will absolutely take shelter of Krishna. There are many instances of that type.
தற்காலிகமான நிவாரணங்களுக்காக கிருஷ்ணரை வழிபடக்கூடிய கிருஷ்ணரை அணுகக்கூடிய அப்படிப்பட்ட நபர்களுக்கும் கூட என்ன பலன் இருக்கு அப்படின்னா, அந்த பலனானது அவர்கள் கிருஷ்ணரிடத்துல வந்ததால் இறுதியாக அவர்கள் வந்து எல்லா பௌதிக ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு பூர்ணமாக கிருஷ்ணரிடத்துல அடைக்கலம் பெறறாங்க. இந்த வகையான உதாரணங்கள் நிறைய இருக்கு.
Just like Dhruva Maharaj, he went to worship Krishna just to have the property of his father. That's a long story.
உதாரணத்துக்கு துருவ மகாராஜா கிருஷ்ணரை வழிபட போனார். எதுக்காகன்னா, தன்னுடைய தந்தையோட சொத்து அடையணும் அப்படின்றதுக்காக. அது ஒரு நீண்ட கதை.
The property of his father. His father has two wives. And Dhruva Maharaj's mother was neglected by the king.
Dhruva Maharaj's appavukku rendu manaivigal irundanga. Dhruva Maharaj's annai manda mannarala udaasina paduthapattirundanga.
So he was going to be bereft of the father's property. So he wanted father's property. He went to in the forest to worship Krishna. Just to ask him, give me my father's property.
அதனால இவர் தன்னுடைய தந்தையோட சொத்து இல்லாம இருந்தார். அதனால அவர் காட்டுக்கு போய் கிருஷ்ணர் இடத்துல என்னுடைய தந்தையோட சொத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்காக அவர் வழிபட்டார்.
There was a desire.
அங்க ஆசை இருந்தது.
But he is glad to understand when Dhruva Maharaj, after finishing his tapasya, penance, when he saw Krishna, when Krishna appeared before him as Vishnu, my dear boy, now, whatever you want, you can ask, I shall give you.
ஆனால் என்ன நடந்ததுன்னா, நீங்க அதை புரிந்து கொள்ள விருப்பப்படுவீங்க. துருவ மகாராஜா அவருடைய தவங்கள் எல்லாம், அவருடைய விரதங்கள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கிருஷ்ணரை பார்த்தார். கிருஷ்ணர் அவர் முன்னாடி விஷ்ணுவா தோன்றினார். எனது அருமை சிறுவனே, உனக்கு என்ன வேணும் கேள், நான் உனக்கு அந்த வரத்தை கொடுக்கிறேன்னு கேட்டார்.
Now he says, oh, my lord, I don't want anything anymore.
இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, எனது அருமை பகவானே, எனக்கு இதுக்கு மேல எதுவும் வேண்டாம்.
There is a verse. Shamin kitarthosmi paramna jachi. My dear lord, I am so satisfied that I have no desire to ask you.
ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. சுவாமி கிருதார்த்தோஸ்மி வரம் நயாச்சே. எனது அருமை பகவானே, நான் எந்த அளவுக்கு திருப்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னா, நான் உங்ககிட்ட இனிமே கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை.
Why?
ஏன்?
தானா விலாசி தபுசி ஸ்திதோஹம். I came to accept this severe type of penance just to acquire the land of my father. Or just desiring the possession of a few acres of land or any.
ஸ்தானா விலாசி தபசி ஸ்தோகம். நான் இவ்வளவு கடுமையான ஒரு விரதங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய தந்தையோட நிலம் எல்லாம் எனக்கு கிடைக்கணும், அல்லது சில ஏக்கர் நிலங்களை வந்து நான் உரிமையாளனாக வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக தான்.
பட் ஐ ஹவ் சீன் யூ. ஹூ ஆர் யூ? தேவமுனிந்திர குய்யம். Who is never seen even by the great demigods or great sages or great men by many years penance.
ஆனா நான் உங்களையே தரிசிச்சிருக்கேன். நீங்க யாரு? தேவ முனீந்திர குஹ்யம். மிகப்பெரிய தேவர்களாலோ அல்லது பெரிய பெரிய ரிஷிகளாலோ முனிவர்களாலோ அல்லது கடுமையான தவம் புரிபவர்களாலும் காண முடியாத உங்களை நான் கண்டிருக்கேன்.
Therefore, my prophet is that I came to search out some particles of glass, broken glass, and I have got the diamonds. So what I have got to ask you, I am now satisfied.
அதனால் உடைந்து போன சில கண்ணாடி துண்டுகளினுடைய லாபத்துக்காக நான் இங்கே வந்தேன். ஆனால் எனக்கு வைரமே கிடைச்சிருக்கு. அதனால் நான் உங்ககிட்ட என்ன கேட்க முடியும்? நான் முழுமையாக திருப்தி
அடைஞ்சிட்டேன்.
பலன் என்ன அப்படின்னா, ஒருத்தர் பண தேவையோடு இருந்தாலும் சரி, அல்லது துக்கத்தில் இருந்தாலும் சரி,
as we find in the seventh chapter, the chaturvidha bhajante maam supitino arjuna.
நீங்க ஏழாவது அத்தியாயத்தில் பார்க்கலாம், சதுர்விதா பஜந்தே மாம் சுகிருத்தன அர்ஜுனா.
So even if you have got some desire within yourself, so the Bhagavad Gita says,
உங்களுக்குன்னு உங்களுக்குள்ள ஏதாவது ஆசைகள் இருந்தாலும் கூட பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா,
in spite of having that desire you can worship Krishna and ask.
உங்களுக்கு அந்த ஆசைகள் இருந்தாலுமே கூட நீங்க கிருஷ்ணரை வழிபடலாம், அவரிடத்துல கேட்கலாம்.
So that in future your desires will be desireless.
அதனால எதிர்காலத்துல உங்களுடைய விருப்பமானது விருப்பமற்று போகும். நீங்க எதையுமே கேட்க மாட்டீங்க, ஏன்னா அது தூய பக்தி ஆயிடுது. அதனால நம்ம காத்திருக்க வேண்டியிருக்கு.
In exchange, but he simply wants to know Krishna, what is my relation with Krishna. This is called gyani.
உதாரணத்துக்கு ஒரு ஞானி, ஞானி பகவான்கிட்ட இருந்து எதையும் பரிமாறிக்கொள்ள விரும்புறதில்லை. அவனுக்கு வெறுமனே கிருஷ்ணருடனான எனது உறவு என்ன, கிருஷ்ணர் யாருன்றதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறான். அவன் தான் ஞானி.
He has no other desire. Therefore, Aiko Bhakti Vishishate, gyani has been eulogized.
அவனுக்கு வேறு எந்த ஆசைகளும் கிடையாது. அதனால தான் ஏகோ பக்தி விசேஷத்தை ஞானிகள் வந்து புகழப்படுறாங்க.
So even I am not gyani, even I am a needy person, if I take to Krishna and ask him, that process is also recommended. Because ultimately, when I shall be purified, I shall know my real nature.
அதனால நான் ஒரு ஞானியா இல்லைனாலும், எனக்கு தேவைகள் இருக்கு அப்படின்னாலுமே கூட, நான் கிருஷ்ணரிடத்துல போய் அவரிடத்துல கேட்டேன் அப்படின்னா அந்த வழிமுறை பரிந்துரைக்கப்படுது. ஏன்னா இறுதியில் நான் தூய்மை அடைய போறேன். எப்போ நான் தூய்மை அடையறேனோ அப்போ என்னுடைய உண்மையான இயற்கை என்னன்றது எனக்கு தெரிய வரும்.
Then I shall say like Dhruva Maharaj, Sarim Kithatusmi Baram Najachi, my dear Lord, I am fully satisfied. I don't want anything.
அதன் பிறகு நம்மால துருவ மகாராஜ் மாதிரி சொல்ல முடியும், சுவாமியின் கிருத்தார்த்தோஸ்மி வரம் நயாச்சே, எனது அருமை பகவானே, நான் முழுமையா திருப்தி அடைஞ்சிட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம்.
பிகாஸ் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ், கிருஷ்ண கான்சியஸ்னஸ் இஸ் சோ பிரைட், சோ இலுமினேட்டட் அண்ட் சோ வேல்யூபிள், தட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சச் கான்சியஸ்னஸ் யூ டைரக்ட்லி டினை டு ஹேவ் எனி வேல்யூபிள் திங்ஸ் ஆஃப் திஸ் மெட்டீரியல்.
ஏன்னா அந்த ஆன்மீக உணர்வானது, கிருஷ்ண உணர்வானது மிக பிரகாசமானது. அந்த அளவுக்கு அது ஒளி வீசக்கூடியது, அந்த அளவுக்கு அது மதிப்பு மிக்கதாக இருக்கு. அந்த உணர்வுக்கு முன்னாடி இந்த பௌதிக உலகத்தில் எந்த ஒரு மதிப்பு மிக்க பொருளையும் நேரடியாக நீங்கள் நிராகரிச்சிடுவீங்க.
Personally, he is teaching in the Bhagavad Gita. Why should he not take advantage of this?
அதனால நம்ம அந்த நிலையை அடையணும். அதுதான் உண்மையான வாழ்க்கையின் குறிக்கோளே. பகவான் கிருஷ்ணரே நேரடியாக இதை பகவத்கீதையில் போதிக்கிறார். ஏன் இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது?
We should not refuse. If we refuse, we can refuse. Because we are individual souls with independence. If you like, you can refuse, but we should not refuse.
நம்ம மறுக்க கூடாது. நம்மால மறுக்க முடியும், ஏன்னா நம்ம தனிப்பட்ட ஆத்மாக்கள், நமக்கு சுதந்திரம் இருக்கு. நீங்க விரும்பினா நீங்க மறுக்கலாம், ஆனா நம்ம அதை மறுக்க கூடாது.
Here Krishna said that those who does not come to my leadership, but he goes indirectly to other leaders.
இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, யாரோ ஒருத்தர் என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளலையோ, யாரோ ஒருத்தர் மறைமுகமாக வேறொரு தலைமையை ஏற்றுக்கொள்றார்களோ,
we worship leadership. Why? Because we want something from that leadership.
ஏன் நம்ம ஒரு தலைமையை வழிபடுறோம்? அந்த தலைமையிட்ட இருந்து நமக்கு ஏதாவது தேவை இருக்கு, அதனால நம்ம வழிபடுறோம்.
Just like in our India, during the the independence movement, so many people took part in the Congress movement, and later on they become all ministers and high officials, although they had no position in their past life.
உதாரணத்துக்கு, இந்தியாவில் சுதந்திர போராட்ட சமயத்தில் நிறைய மக்கள் காங்கிரஸ் இயக்கத்தில் பங்கெடுத்து கொண்டாங்க. பிறகு அவர்கள் எல்லாருமே மந்திரிகளாகவும் ஒரு உயர் அதிகாரிகளாகவும் ஆனாங்க. அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்தியாவில் எந்த ஒரு அந்த மாதிரி நிலையும் கிடையாது.
ஸோ இட் இஸ் பாசிபிள் தட் இஃப் வி வர்ஷிப் அதர் தென் காட், வி கேன் கெட் சம் டெம்பரரி ரிலீஃப் ஃப்ரம் அவர் டிஸ்டர்ப்.
நம்ம ஏதாவது தேவர்களை வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய துக்கங்கள்ல இருந்து தற்காலிகமான நிவாரணம் பெறலாம், அது சாத்தியமானது தான்.
பட் இஃப் யூ டேக் டு கிருஷ்ணா, தென் தி ரிலீஃப் இஸ் பெர்மனன்ட்.
ஆனா அதுக்கு நீங்க கிருஷ்ணர் இடத்துல போனீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய நிவாரணம் நிரந்தரமானது.
அண்ட் தப்தா தேகம் புனர்ஜன்மி மாமி, வி கேன் கிவ் அப் திஸ் பாடி அண்ட்
மேலும் நம்ம இந்த உடலை பெற்ற பிறகு நாம நேரடியாக ஆன்மீக ராஜாங்கத்துக்கு போய் அங்க பகவானுடைய சங்கத்தில் இருக்க முடியும்.
கர்மனா சித்தி ஜெகம் தையத, பீப்புள் ஆர் டிலூடெட் ஃபார் டெம்பரரி ரிலீஃப் அண்ட் தேர்ஃபோர் தே கோ டு வர்ஷிப் டெமிகாட்ஸ்.
இங்கே கிருஷ்ணர் சொல்றார், காங்காந்த கர்மனா சித்தம் யஜாந்த யக, மக்கள் இந்த தற்காலிகமான நிவாரணங்களால அலைகழிக்கப்பட்டிருக்காங்க, அதனால தான் அவங்க தேவர்களை வழிபட போறாங்க. அவங்களுக்கு உடனடியாக ஏதாவது நிவாரணம் கிடைக்குது, அதுதான் அவங்களுடைய லாபம்.
மனுஷலோகே சித்தி பவதி கர்மதா, இஃப் யூ வாண்ட் சம் டெம்பரரி ரிலீஃப் then you can worship this or that, but if you want really the ultimate relief,
ana ungalku indha mari tharkaligamana nivarana venumna neenga ivangaley avangaley yara oruthra valipallam, anal ungalude nivarana iridhi kattama irukanum, mulumiyanada irukanumna,
and that is the goal of human life. Ultimate, everyone is trying to get out of misery.
அதுதான் மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோளை. எல்லாருமே துக்கங்கள்ல இருந்து விடுபடுறதுக்கு முயற்சிக்கிறாங்க.
The whole struggle, either in the material field or in the spiritual field, the whole struggle is to get out of some miseries.
மொத்த போராட்டமுமே, அது பௌதிக துறையா இருக்கட்டும் அல்லது ஆன்மீக துறையா இருக்கட்டும், எல்லா போராட்டமும் நம்முடைய துக்கங்கள்ல இருந்து நம்ம விடுவித்துக் கொள்ளணும்ன்றதுதான்.
சோ a perfect man or a very intelligent man, he should try to have the highest benefit of this life, and that is surrendering unto Krishna.
Anale oru pakkuvamanavar alladhu buddhisali thanamanavar appadina vaalkanudaiya uyarndha palanukkaga avar muyarchikkanum, adhu dhaan Krishna edathila saranadeyirathu.
That is surrendering unto Krishna. If we do that, then we are both materially and spiritually benefited. We find in the later sloka.
அதுதான் கிருஷ்ணர் இடத்துல சரணடைகிறது. அதை நம்ம செய்துட்டோம் அப்படின்னா அப்ப பௌதிகமாகவும் சரி ஆன்மீகமாகவும் சரி நம்ம பலனடைவோம். அத பின்வரும் ஸ்லோகங்கள்ல நீங்க பார்க்கலாம்.
தேசாம் சதத் யுக்தானாம் பஜதாம் பீதி குப்பகம், the exact what I forget now, it is said that those who are engaged in Krishna consciousness,
அது என்னன்னா, தேஷாம் சததயுக்தானா பச்சதா பிரீத்தி பூர்வகம், சரியான வார்த்தை எனக்கு மறந்துடுச்சுப்போ. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யார் ஒருவர் கிருஷ்ண உணர்வுல ஈடுபட்டிருக்காரோ,
கிருஷ்ணா says, I supply them all that he needs. He hasn't got to ask anybody. He, Krishna knows.
Krishna சொல்றார், அவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அனைத்தையும் நானே வழங்குகிறேன். அவர்கள் வேறு யாரிடத்திலும் எதையும் கேட்க வேண்டியதில்லை. கிருஷ்ணருக்கு எல்லாம் தெரியும்.
Just like the father knows what is the necessity of his child who is depending fully on the father.
எப்படி ஒரு தந்தைக்கு தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோட தேவைகள் என்ன அப்படின்றத தந்தைக்கு முழுமையா தெரிந்திருக்கும். அந்த மாதிரி
the father may neglect of the grown up children who is looking after his own business, but the child who is completely dependent on father and mother, the father and mother takes care.
ஒரு தந்தையானவர் வளர்ந்த மகனை கண்டுகொள்ளாம அவருடைய வியாபாரத்தில் கவனம் செலுத்திட்டு கூட இருக்கலாம். ஆனா முழுக்க பெற்றோர்களை சார்ந்திருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னா தாய் தந்தையர் அதிகம் கவனம் செலுத்துறாங்க.
பகவத்கீதா கிருஷ்ணா சேஸ் ஜூவக்ஷேமம் மகாமகம் எனிவன் ஹூ இஸ் ஃபுல்லி இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் விதவுட் எனி கன்சிடரேஷன் then everything is taken care by Krishna. This assurance is given.
அதே மாதிரி பகவத் கீதையில கிருஷ்ணர் சொல்றார், யோக க்ஷேமம் பகாமகம். யாரோ ஒருத்தர் எந்த ஒரு நிபந்தனை இல்லாம முழுமையா கிருஷ்ண உணர்வுல இருக்காரோ அவரை கிருஷ்ணர் முழுமையா கவனித்துக் கொள்றார். அந்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கு.
If you don't believe in that assurance, if you don't believe in Krishna, that is a different thing. But so far Bhagavad Gita is concerned, if we become fully Krishna consciousness, then our ultimate solution of all problems will be solved. That is a fact.
Ana anda uttaravadathai neenga nambala, Krishna meedhu neenga nambikai illama irukinga appadina adu vera vishayam. Ana Bhagavad Gita na eduthutonna namma mulumaiya Krishna unarukku vandutonna நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்குமான இறுதி தீர்வு கிடைக்கும். அது உண்மை. இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். ஒரு அணுல என்னெல்லாம் இருக்குன்ற அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அனுபவம் இல்லை.
No, at least you have heard that there is atom.
குறைஞ்ச பட்சம் அணுக்கள் இருக்குன்றதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா.
As in the matter there is atom, simply spirit there is atom.
ஜடத்துல அணுக்கள் இருக்கிற மாதிரி ஆன்மீகத்திலையும் அணுக்கள் இருக்கு.
Simply, now, both this, beginning from the supreme, down to the atom, this is they are expansion of different energy of Krishna.
அந்த உச்சமானவர்கிட்ட இருந்து இந்த அணு வரைக்கும் எல்லாமே கிருஷ்ணருடைய பல்வேறு சக்திகளுடைய விரிவாக்கங்கள் தான்.
Either this material atom or the spiritual atom. Now, we are spiritual atom. We living entities, we are spiritual atoms.
அது ஜட அணுவா இருக்கட்டும் அல்லது ஆன்மீக அணுவா இருக்கட்டும், இப்போ நம்ம எல்லாரும் ஆன்மீகமான அணுக்கள். நம்ம உயிர் வாழிகள் ஆன்மீகமான அணுக்கள்.
And by material atomic combination we have developed this body. Although this material body is foreign to me.
மேலும் இந்த பௌதிகமான அணுக்களுடைய கலவையினால எனக்கு இந்த பௌதிக உடல் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த பௌதிக உடல் என்றது எனக்கு அந்நியமானதாக இருந்தாலுமே கூட.
Similarly, we can develop our spiritual body also in the spiritual world. Is it clear?
அதே மாதிரி நம்முடைய ஆன்மீக சரீரத்தையும் நம்மால வளர்த்து கொள்ள முடியும் ஆன்மீக உலகத்துல. அது தெளிவா இருக்கா?
Just like in the material world, in combination with matter, we have developed this material body.
எப்படி இந்த பௌதிக உலகத்தில் இந்த பௌதிக அணுக்களோட கலவையால இந்த பௌதிக உடலை நம்ம வளர்த்து கொண்டிருக்கோமோ.
You believe in this that I am spiritual atom and I have developed this material body on the basis of spiritual atom.
நான் ஆன்மீகமான அணு. நான் இந்த ஜட உடலை இந்த ஆன்மீக அணுவோட அடிப்படையில் தான் வளர்த்து கொண்டிருக்கேன் அப்படின்றத நீங்க நம்புறீங்களா?
It is a fact.
அது உண்மை.
It is a fact, just like in the mother's womb, when the spiritual atom takes place, then it grows, it forms the material body.
உதாரணத்துக்கு ஒரு தாயோட கருக்குள்ள ஆன்மீக அணு நுழைஞ்ச உடனே அது பௌதிக உடலை தோற்றுவித்து அது வளர்ச்சி அடையுது.
Without that spiritual atom, there cannot be any growth of body.
ஆன்மீக அணுன்றது இல்லாம உடலோட வளர்ச்சின்றது இருக்க முடியாது.
Simply, sex intercourse does not give guarantee of pregnancy.
வெறுமனே பாலுறவு அப்படின்ற விஷயம் மட்டும் ஒருத்தருடைய கர்ப்பத்துக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது.
Unless that spiritual atom is there, the body does not grow.
அந்த ஆத்மா நுழையாம உடல் வளர்ச்சி அடையிறது கிடையாது.
That is, we get information from authority shastra.
இந்த தகவல்கள்லாம் அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்களிலிருந்து நமக்கு கிடைக்குது.
So, the whole material world is also grown up upon the spiritual existence.
அதனால இந்த பௌதிக உலகம் மொத்தம் வளர்ச்சியுமே கூட இந்த ஆன்மீக இருப்பு இருக்கிறதுனால தான் அது அடையுது.
And our whole problem is that instead of having this material body, we have to get our spiritual body.
மேலும் நம்முடைய எல்லா பிரச்சனையும் என்ன அப்படின்னா, இந்த பௌதிக உடலுக்கு பதிலாக நாம ஆன்மீக சரீரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு.
That is Krishna consciousness. That is the benefit of Krishna consciousness.
அதுதான் இந்த கிருஷ்ண உணர்வோட பலன்.
தத்தா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி. Now, one who goes to Krishna, do you mean to say one who goes to Krishna vacant? No. He goes to Krishna in the body.
இப்போ யார் ஒருத்தர் கிருஷ்ண இடத்துல போறாரோ, கிருஷ்ண இடத்துல போறாரு அப்படின்னா அவர் காலியா போறாருன்னு அர்த்தமா? இல்ல, அவர் உடலோட போறார்.
Just like Krishna has got body, so you also go before him. Just like you come to me with a body, I go to you with a body.
கிருஷ்ணருக்கும் உடல் இருக்கு, நீங்க அவர் முன்னாடி போகும்போது உங்க உடலோட போறீங்க. நீங்க எப்படி என் முன்னாடி உடலோட வந்திருக்கீங்க, நான் உங்க முன்னாடி உடலோட வர்றேன், அந்த மாதிரி.
You are a spiritual atom, I am also a spiritual atom. Now I have developed this body, you have developed this body. Our meeting is between these two bodies.
நீங்க ஒரு ஆன்மீக அணு, நான் ஒரு ஆன்மீக அணு. நீங்க இந்த உடலை வளர்த்து கொண்டிருக்கீங்க, நான் இந்த உடலை வளர்த்து கொண்டிருக்கேன். இப்ப நம்முடைய சந்திப்புன்றது இந்த ரெண்டு உடல்களுக்கு இடையிலானது.
Similarly, when you go to Krishna Madhama or Krishna's Dhama, he is abode. We go there with spiritual body.
அதே மாதிரி கிருஷ்ணருடைய லோகத்துக்கு போகும்போது, மத்தாம கிருஷ்ணருடைய அந்த ஆன்மீக லோகத்துக்கு போகும்போது நம்ம ஆன்மீக சரீரத்தோட போறோம்.
Yes.
சொல்லுங்க. ஆன்மீகன்றது விசேஷமான உறவுகளை கொண்டிருக்கா? எல்லா விஷயங்களும் ஆன்மீக உலகத்தில் இடத்துக்கு உட்பட்டதா இருக்கா?
Yes, yes. That is only spiritual. As you have got a material space, similarly there is spiritual space.
ஆமா, அங்க வந்து ஆன்மீகம் மட்டும்தான். எப்படி இங்க இந்த பௌதிக உலகத்தில் பௌதிக இடம் இருக்கோ, அது மாதிரி ஆன்மீகத்தில் ஆன்மீக இடம் இருக்கு.
As you have got material body, similarly you have got spiritual body.
உங்களுக்கு பௌதிக உடல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஆன்மீக உடலும் இருக்கு. ஆன்மீக உடலுக்கும் ஆன்மீக அணுவுக்கும் இடையில வித்தியாசம்
என்ன?
ஜடம் நித்தியமானது அல்ல, ஆத்மா நித்தியமானது.
Matter is full of ignorance. And spirit is full of knowledge.
ஜடம் அறியாமை நிரம்பியது, ஆத்மா அறிவு நிரம்பியது.
Matter is full of unpleasantness and spirit is full of pleasure. சச்சிதானந்தம்.
ஜடம் ஆனந்தமற்றது, ஆத்மா முழுமையான ஆனந்தம் நிரம்பியது, சச்சிதானந்தா.
That is the difference between matter and...
அதுதான் ஜடத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் இடையிலான வித்தியாசம்.
Spirit.
And what is the difference between spiritual atom and spiritual body? Are they the same thing?
ஆன்மீக உடல்களுக்கும் ஆன்மீக அணுவுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன? அவைகள் ஒன்றேதானா?
No, spiritual atom, just like from the spiritual body, you have developed this material body. Similarly, from the spiritual atom, you can develop your spiritual body.
எப்படி ஆன்மீக உடலிலிருந்து உங்களுடைய பௌதிக உடலை வளர்த்து கொண்டிருக்கீங்களோ, அது மாதிரி ஆன்மீக அணுவிலிருந்து உங்களுடைய ஆன்மீக உடலை வளர்த்துக் கொள்ளலாம்.
தத்தாதேகம் மீன்ஸ் தட் கிவிங் அப் திஸ் மெட்டீரியல் பாடி, ஹி டெவலப்ஸ் தி ஸ்பிரிச்சுவல் பாடி அண்ட் திஸ் தென் கோஸ் டு தி கிங்டம் ஆஃப் காட் கிருஷ்ணா.
தக்த்வாதேகம் அப்படின்னா இந்த பௌதிக உடலை விட்டுட்டு ஆன்மீக உடலை வளர்த்து கொண்டு பகவானுடைய கிருஷ்ணருடைய ராஜாங்கத்துக்கு போறது.
தத்தாதேகம் புனர்ஜன்ம நைத்தி மாமே. So when he goes to Krishna, he goes in spiritual body.
Taktva deham punarjanma naiti maameti. Avan Krishna edathile pogumbodhu avan aanmeega udaloda poran.
So there is potency of every living being, just like he has got the potency of developing this material body. Similarly, he has got the potency of developing spiritual body. Is it any difficulty to understand?
ஒவ்வொரு உயிர்வாளிகளுக்கும் சக்தி இருக்கு. இப்ப எப்படி இந்த ஜட உடலை வளர்த்து கொள்றதுக்கான சக்தி இருக்கோ, அதே மாதிரி அவனுக்கு ஆன்மீக உடலை வளர்த்து கொள்றதுக்கான சக்தியும் இருக்கு. இதை புரிந்து கொள்றதுல ஏதாவது சிரமம் இருக்கா?
சோ அவர் ப்ராப்ளம் இஸ் தட் வி ஆர் சஃபரிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மிசரிஸ் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் திஸ் மெட்டீரியல் பாடி.
அதனால நம்முடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்முடைய எல்லா வகையான துன்பங்களுக்கும் காரணம் இந்த பௌதிக உடல் இருக்கிறதால.
அவர் பிசினஸ் சுட் பி தட் வி ஷால் பி கல்ச்சர்ட் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் சோ தட் இன் நெக்ஸ்ட் லைஃப் வில் பி மை ஸ்பிரிச்சுவல் பாடி.
இப்ப நம்முடைய கடமை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, நம்ம இந்த வாழ்க்கையில கிருஷ்ண உணர்வுல இருந்தோம்னா, கிருஷ்ண உணர்வை வளர்த்து கொண்டோம்னா, அடுத்த பிறவியில நம்ம நம்முடைய ஆன்மீக சரீரத்தில் இருக்கலாம்.
Then the solution of all problems solved.
அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைச்சிடுது.
And so long we shall get material body repeatedly. Just like we give up this dress and take another dress. Similarly, we shall continue. Then the four kinds of miseries. Janma mrityu jara vyadhi.
நம்ம இந்த பௌதிக உடலை திரும்ப திரும்ப அடைஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும், எப்படி நம்ம ஒரு உடையை விட்டு இன்னொரு உடையை மாற்றிக்கொள்றோமோ, அது மாதிரி நம்ம நான்கு வகையான துன்பங்களை அனுபவிச்சே ஆக வேண்டியிருக்கு. அது ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி.
Oh, at least these four kinds of miseries. The miseries of birth, the miseries of death, and the miseries of old age, and miseries of diseases we have to suffer.
பிறப்பினால துன்பம், மரணத்தால துன்பம், வயோதிகத்தினால துன்பம், வியாதியினால துன்பம், குறைஞ்சபட்சம் இந்த நான்கு வகையான துன்பங்களை நாம் அடைய வேண்டியிருக்கு.
And as soon as you get spiritual body, all these miseries over. Because your body is no more subjected to birth and death, disease and old age.
ஆனால் நீங்க ஆன்மீக உடலை அடைந்த உடனே இந்த எல்லா வகையான துன்பங்களும் இல்லாம போயிடுது. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி இவைகளுக்கு உட்பட்டவர்கள் அல்ல.
That life is eternal, full of knowledge and bliss.
இந்த வாழ்க்கையானது நிரந்தரமானது, அறிவு நிரம்பியது, ஆனந்தமயமானது.
That you can get simply by studying the nature of Krishna, transcendental nature of Krishna.
அந்த வாழ்க்கையை நீங்க எப்படி அடையலாம்னா, பெருமனே கிருஷ்ணருடைய உன்னதமான இயற்கையை கற்றுக்கொள்றதுனாலே.
So we are hankering after so many things. We are taking the leadership of this leader, that leader, that leader, just to relieve, get relief from our temporary miseries.
அதனால நம்ம எத்தனையோ பல விஷயங்களுக்காக இயங்கிட்டு இருக்கோம். தற்காலிகமான துன்பங்களிலிருந்து நம்மளை விடுவித்து கொள்றதுக்காக நம்ம இந்த தலைவர் அந்த தலைவர் இந்த தலைமை அந்த தலைமையை நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கோம்.
Our duty should be just to get rid of all miseries by developing that spiritual body.
அதனால நம்முடைய கடமை ஆன்மீக உடலை வளர்த்து கொள்றதுனால நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம தீர்வு காண முடியும்.
That should be the aim of life. And that is possible by Krishna consciousness.
அதுதான் நம்ம வாழ்க்கையின் குறிக்கோளா இருக்கணும். அது கிருஷ்ண உணர்வுனால சாத்தியமானது.
Any other question?
வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
Your question is whether miseries are eternal or not. No, miseries are not eternal. You can end your miseries.
உங்களுடைய கேள்வி துன்பங்கள் நிரந்தரமானதா இல்லையான்றது. அது நிரந்தரமானது அல்ல. நீங்க எந்த ஒரு துன்பத்தை வேணா குறிப்பிட்டு சொல்லலாம்.
பட் இஃப் யூ வாண்ட் டு எண்ட் மிசரிஸ் மெட்டீரியலி தட் இஸ் டெம்பரரி.
பௌதிகமா உங்களுடைய துன்பங்களை நீங்க முடிக்கணும்னு பார்த்தா அது தற்காலிகமானது.
இஃப் யூ எண்ட் யுவர் மிசரிஸ் ஸ்பிரிச்சுவலி தட் இஸ் பர்மனன்ட்.
ஆனால் ஆன்மீகமா உங்களுடைய துன்பங்களை முடிச்சிட்டீங்கன்னா அது நிரந்தரமானது.
Just like in this world we are also trying to end our miseries. Suppose I am distressed or I am diseased, I go to hospital to end my misery.
உதாரணத்துக்கு இந்த உலகத்துல கூட நம்முடைய துன்பங்களுக்கு முடிவு காண முயற்சிக்கிறோம். இப்ப எனக்கு ஒரு துன்பம் இருக்கு, ஒரு வியாதி இருக்குன்னா நான் மருத்துவமனைக்கு போய் என்னுடைய துன்பத்தை முடித்துக் கொள்ள முயற்சிக்கிறேன்.
But that misery is not permanent and that end of misery is not permanent, temporary.
ஆனால் அந்த துன்பத்தோட இறுதின்றது நிரந்தரமானது கிடையாது, அது தற்காலிகமானது.
I can get again diseased. So long I have got this material body.
எனக்கு இந்த பௌதிக உடல் இருக்கிற வரைக்கும் மறுபடியும் எனக்கு வியாதி வரலாம்.
That miseries can be repeated. That disease can be repeated.
அதனால எப்படி வியாதி திரும்ப திரும்ப வர முடியுமோ அது மாதிரி துன்பமும் திரும்ப திரும்ப வரலாம்.
But if you get your spiritual body, then there is no more question of disease.
ஆனால் ஆன்மீக உடலை அடைஞ்சிட்டீங்கன்னா அதன் பிறகு திரும்ப திரும்ப வர்றதுன்ற கேள்விக்கு இடம் இல்லை. தன்னை உணர்தல் அப்படின்ற விஷயம் வரும்போது மனிதருடைய பிறப்புன்றது தேவர்களுடைய நிலையை காட்டிலும் உயர்ந்ததாக கருதப்படுதா?
Yes, demigod is also like you. Just like in the human society, they are a defense of bodies.
ஆமா, தேவர்களும் உங்களை போலதான். இப்ப இந்த மனித சமுதாயத்தில் உடல்கள் வேறுபாடுகள் இருக்கு.
One body is richer than the other body. One body is happier than the other body. Material estimation.
பௌதிகமான கணக்கின்படி ஒரு உடல் இன்னொரு உடலை காட்டிலும் செல்வந்தர உடலா இருக்கு, ஒரு உடல் இன்னொரு உடலை காட்டிலும் மகிழ்ச்சியான உடலா இருக்கு.
Similarly, in the higher planets, there are different bodies who are happier than persons who are living in this material planet, this earthly planet.
அதே மாதிரி உயர் கிரகங்களில் இருக்கிறவர்களுடைய உடலானது இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிர்வாளிகளுடைய உடலை காட்டிலும் மகிழ்ச்சியானதா தோணுது.
It is estimated that their standard of living is higher.
அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்ததா இருக்குன்னு கணக்கிடப்படுது.
Just like in this planet there are different nations and different people and they have got different standard of living also.
இந்த அண்டத்திலேயே கூட வெவ்வேறு நாடுகள்ல வெவ்வேறு வகையான மக்கள் வெவ்வேறு வாழ்க்கை தரங்கள்லயும் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
European and American people, your standard of living better than our Indian people. So for material consideration is there.
பௌதிகம் என்ற கருதுற வரைக்கும் இங்க ஐரோப்பியர்கள் அல்லது அமெரிக்கர்களுடைய வாழ்க்கை தரமானது இந்திய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை காட்டிலும் உயர்ந்ததா இருக்கு.
You have got very nice toilet room, but in the Indians they go to the field to evacuate. This country is advantageous.
உங்களுக்கு இங்க நல்ல கழிவறைகள் இருக்கு. இந்தியாவில் மக்கள் நிலங்களில் போய் அவங்க மலம் கழிப்பாங்க. இந்த விதத்துல உங்களுக்கு இந்த வசதிகள் எல்லாம் இருக்கு.
So as you find, even in this planet, there are different species of life, different species of humankind, and they have got different standard of living.
அதனால இந்த அண்டத்திலேயே கூட வெவ்வேறு வகையான உயிர்வாளிகள், வெவ்வேறு வகையான மனித சமுதாயங்கள், அவர்களுக்கு வெவ்வேறு வாழ்க்கை தரம் இருக்கிறத நீங்க பாக்குற மாதிரி.
Similarly, in the higher planet, there are also living entities just like us. They are also like man, but their position is different. Their bodily constitution is different. Their living standard is different.
அதே மாதிரி உயர் கிரகங்கள்லயும் நம்மள மாதிரி தான் அந்த உயிர்வாளிகள், அவர்களும் மனிதர்களை போலதான், அவர்களும் வெவ்வேறு நிலைகளில் இருக்காங்க, வெவ்வேறு பதவிகளில் இருக்காங்க, அவர்களுடைய உடல் வெவ்வேறு சூழ்நிலைகளில் இருக்கு, அவர்களுடைய வாழ்க்கை தரமும் வேறுபட்டதா இருக்கு.
But in spite of different being, they are subjected to the material laws, the birth, death, old age and disease. They are not free from that. Nobody is free.
அவர்கள் வேறுபட்ட உயிர்வாளிகளாய் இருந்த பட்சத்திலையும் அவர்களும் ஜட இயற்கையினுடைய சட்டமான பிறப்பு, இறப்பு, வயோதிகம், வியாதிக்கு உட்பட்டவர்களா தான் இருக்காங்க. யாருமே அதிலிருந்து விடுபட்டவர்கள் அல்ல.
Within this universe, anyone, either human being or demigod or animal or anyone, they are subjected to these four principles of miseries: birth, death, and old age and disease.
இந்த பிரபஞ்சத்துக்குள்ள யாரா இருந்தாலும், அவர்கள் மனிதரா இருக்கலாம், தேவர்களா இருக்கலாம், மிருகங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி என்ற இந்த நான்கு வகையான துன்பங்களுக்கு உட்பட்டவர்களா தான் இருக்காங்க.
So when you get out of this material world, then you get free from this.
அதனால எப்ப நீங்க இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுபடுறீங்களோ அப்ப நீங்க இந்த துன்பத்திலிருந்து விடுபட முடியும்.
Their duration of life may be greater than your duration of life, but death is sure.
உங்களுடைய வாழ்நாளை காட்டிலும் அவர்களுடைய வாழ்நாள் என்றது மிக நீண்ட காலமா இருக்கலாம், ஆனாலும் மரணம் என்றது உறுதி.
You cannot get rid of death in higher planets. Death is there, sure.
உயர் கிரகங்கள்லயும் நீங்க மரணத்திலிருந்து விடுபட்ட முடியாது, மரணம் என்றது உறுதியானது.
The duration of life, just like a man's duration of life than the duration of the life of a dog is greater. But both are subjected to the principle of death.
ஒரு நாயோட வாழ்நாளை காட்டிலும் மனிதனுடைய வாழ்நாள் என்றது உயர்ந்ததா இருக்கு, ஆனாலும் ரெண்டு பேருமே மரணத்துக்கு உட்பட்டவர்களா தான் இருக்காங்க.
That one cannot avoid. But if you want to avoid subjugation under death, then you have to develop your spiritual body, and that is possible by Krishna consciousness.
அதை ஒருத்தராலும் தவிர்க்க முடியாது. ஆனா நீங்க இந்த மரணத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளணும், அதை தவிர்க்கணும்னா அப்ப நீங்க ஆன்மீக உடலை வளர்த்து கொள்ளணும். அது கிருஷ்ண உணர்வால சாத்தியமானது. வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
Yes.
சொல்லுங்க.
You are individual spirit. You are individual spirit. Are you not? Don't you feel it? Don't you feel your individuality?
Neenga ஒரு தனிப்பட்ட ஆத்மா. நீங்க அந்த தனிப்பட்ட தன்மையை, தனித்தன்மையை உணரலையா? ஆமா. ஆனா இப்ப ஒருத்தர் மற்றவருக்கான அன்பை உணர்றாருன்னா நான் அது நித்தியமா இருக்கணும்னு விரும்புறேன்.
Yes, you become one in the quality of spirit. Do you follow? When you...
Ama, neenga andha aatmaoda guna thalavile onna aagalam. Ungalku puriyudha? Illa, enakku unmaiyile aanmiga udal irukkendradha naan purindukollala.
Oh, that. That you take information from Bhagavad Gita.
அதற்கான உறுதியை நீங்க பகவத்கீதையில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம்.
There is spiritual body. And why it is difficult to understand?
ஆன்மீக உடல் என்றது இருக்கு, ஆனா ஏன் அதை புரிந்து கொள்றதுல சிரமம் இருக்கு?
you can understand it, that your material body has developed from that atomic existence of spirit.
அந்த அணு ஆத்மா இருக்கு, அதனால தான் என்னுடைய இந்த பௌதிக உடல் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றத உங்களால் புரிந்து கொள்ள முடியும். உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியுதா?
Similarly, from that atomic spiritual existence, you can develop your spiritual body.
அதே மாதிரி அந்த ஆன்மீக அணு இருப்பினாலே உங்களுடைய ஆன்மீக உடலையும் நீங்கள் வளர்த்து கொள்ள முடியும்.
What is the difficult? It is the same process.
இதுல என்ன சிரமம் இருக்கு? அதே வழிமுறை தான்.
As you have developed your material body, similarly you can develop your spiritual body.
உங்களுடைய பௌதிக உடலை வளர்த்து கொண்டிருக்கிற மாதிரி நீங்க ஆன்மீக உடலையும் வளர்த்து கொள்ளலாம்.
What is the difficulty in understanding it?
இதை புரிந்து கொள்றதுல சிரமம் என்ன இருக்கு?
Your mind in matter is still your body, your individual existence. What is your body? This is matter. Is it not?
நீங்க ஜடத்தோட இணைந்து இருக்கீங்க, இருந்தாலும் உங்களுடைய தனிப்பட்ட இருப்பு இருந்துட்டு தான் இருக்கு. உங்களுடைய உடல் என்றது என்ன? ஒரு ஜடம் இல்லையா? நீங்க இந்த ஜடத்தோட ஐக்கியமாயிருக்கலையா? இருந்தாலும் உங்களுடைய அந்த தனிப்பட்ட இருப்புன்றது இருக்கு, அதை ஏற்றுக்கொள்றீங்களா?
Similarly, I may merge in the spiritual existence, but still my individuality will be there.
அதே மாதிரி ஆன்மீக இருப்பில் நான் ஐக்கியமானாலும் கூட என்னுடைய அந்த தனித்தன்மை இருந்துகிட்டே தான் இருக்கும்.
You are merged already in the matter. Just like when you leave this body, your body will transform into earth.
ஏற்கனவே இந்த ஜடத்தோடு நீங்கள் ஐக்கியமாயிருக்கீங்க. இப்போ நீங்கள் இந்த உடலை விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த உடலானது இந்த மண்ணோட ஒன்று ஐக்கியமாயிடும்.
That means it is already merged, still has got separate existence.
அப்படின்னா அது இந்த ஜடத்தோட ஏற்கனவே ஐக்கியமாயிடுச்சு, இருந்தாலும் உங்களுடைய அந்த தனித்தன்மை இருந்துட்டு தானே இருக்கு.
And what is that separate existence due to that spirit?
அந்த தனிப்பட்ட இருப்புன்றது என்ன? ஆத்மா இருக்கிறதுனால.
So even in the matter, if the spirit can maintain separate existence, don't you think in the spirit it cannot maintain its separate existence?
ஜடத்திலேயே கூட ஆத்மா தனிப்பட்ட இருப்போடு இருக்க முடியும் போது ஆன்மீகத்தில் தனிப்பட்ட இருப்பு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா?
Merging means just like aeroplane is flying in the air and in the sky. When it goes too far and it becomes too small, you say it has merged into the sky.
ஐக்கியம் ஆகிறது அப்படின்னா ஒரு விமானம் இருக்கு, அது ஆகாயத்தில் பறந்து போகுது, ரொம்ப தூரம் மேலே போனதுக்கு அப்புறம் அது மறைந்து போயிடுது. நம்ம சொல்றோம் அது ஆகாயத்தில் ஐக்கியம் ஆயிடுச்சுன்னு.
But it has got, even in that position, it has got its separate existence.
ஆனால் அந்த நிலையிலும் கூட அந்த விமானம் ஆகாயத்திலிருந்து தனித்து தான் இருந்துட்டு இருக்கு.
Just like a bird, a parrot enters a tree. The tree is also green and the bird is also green.
உதாரணத்துக்கு ஒரு பறவை, ஒரு கிளி மரத்துக்குள்ள போய் உட்காருது. அந்த மரமும் பச்சை நிறமா இருக்கு, கிளியும் பச்சை நிறமா இருக்கு.
When it enters the tree, you see there is no separate existence of the bird, but it has got a separate existence.
அந்த மரத்தில் அந்த கிளி இருக்கும்போது அது தனித்து இருக்கிற மாதிரி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது தனித்து தான் இருந்துட்டு இருக்கு.
Either you are in material existence or in spiritual existence, you are already merged, but you have got your separate existence.
அதே மாதிரி நீங்கள் ஆன்மீக இருப்பில் இருந்தாலும் சரி, பௌதிக இருப்பில் இருந்தாலும் சரி, ஏற்கனவே ஐக்கியமாகி தான் இருக்கீங்க, ஆனாலும் உங்களுடைய அந்த தனித்து இருக்கக்கூடிய அந்த தனித்துவம் இருந்துட்டு தான்
இருக்கு. தேங்க் யூ.
தெளிவா இருக்கா? நன்றி.
நான் லேட்டா சார்.
இப்போ நாம சங்கீர்த்தனை பண்ணலாம்.